ஒரு ஒரு கதை, ஒரு கதையில வந்து ஒரு அது ஒரு சினிமா படமாவும் வந்திருக்கு, இங்கிலீஷ் படமா. அதுல என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து அவனுடைய பிறந்ததுல இருந்து அவன் வளர்ற வயசா ஒரு காலம் வரைக்கும், வளர்ற காலம் வரைக்கும் அவன் ஒரு ஒரு ஃபேக் டவுன், அதாவது ஒரு போலியான ஒரு நகரத்துல தான் அவன் பிறந்து வளர்ந்தது. அவன் வாழ்ந்து பிறந்ததே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோல சூரியன் இருக்கும், வானம் இருக்கும், சந்திரன் இருக்கும். ஏன் அந்த ஸ்டுடியோல மழை கூட வர மாதிரி பண்ணியிருப்பாங்க, மழை வர மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோல நிறைய வீடுங்க கூட இருக்கும், வீடுங்கள், பக்கத்து வீடு, எதிர் வீடு, பெரிய மக்கள் கூட குடியிருக்கிற மாதிரி இருக்கும். அவர் ட்ரூமேன்னு அது ஒரு இதுல வந்திருக்கு. அவருக்கு அவன் வந்து இந்த பெரிய ஸ்டுடியோல அவன் இருக்கிறான்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் பிறந்ததுல இருந்து அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இதுதான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கான். சூரியன் மாதிரி பெரிய லைட் போட்டிருப்பாங்க, அதான் சூரியன் நினைச்சிட்டு இருப்பான். சில டைம்ல மழை விடுவாங்க, அதுதான் மழை அவன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி அவன் வாழ்ந்த ஸ்டுடியோ ஒரு போலியான உலகத்துல எல்லாமே ஒரு செயற்கையா கிரியேட் பண்ணி அவன் அந்த உலகத்துல வாழ வைக்கிறத பாக்கலாம். அவன் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான், நான் ஒரு சுதந்திரவாளி, நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், நான் எல்லாத்தையும் உலகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா பார்த்ததே அவன் இதுதான். அவன் வந்து ஒரு டைம்ல டிவி பார்ப்பான், டிவி பார்த்துட்டு டிவியில உலகத்துல நடக்கிற காரியங்கள்லாம் ஐயோ இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அவன் யோசிப்பான். சில டைம்ல நியூஸ் பேப்பர் படிப்பான், சில டைம்ல ரேடியோ கேட்பான். அந்த மாதிரி ஒரு செயற்கையான உலகத்திலேயே சிறு வயதுல இருந்து வாழ்ந்து அவன் வர்றத நம்ம பாக்குறோம். அவனுக்கு அவன் பாக்குற காரியங்கள், அவன் யோசிக்கிற காரியங்கள், அவன் பேசுற காரியங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும்ன்றதுக்காக அந்த அந்த கதையனுடைய வில்லன், இவன் இப்படித்தான் இவன் மூளை ஷேப் ஆகணும்ன்றதுக்காக என்னென்ன அவன் கேட்கணும்னு அவர் விரும்புறாரோ, என்னென்ன அவன் பார்க்கணும்னு விரும்புறா, அந்த காரியங்களை கொடுத்து கொடுத்தே அவன் மூளையை வடிவமைக்கிறார். இவனுக்கு இவன் பார்க்கறது கவனிக்கிறது எல்லாமே ஒரு செயற்கை உலகத்தில் அவன் வாழ்ந்துகிட்டு அப்படியே வந்துடுறான். வரும்போது ஒரு ஒரு அவன் வாழ்றதே ஒரு பெரிய மிஷின்ல வாழ்ற மாதிரி இருக்கு. தன்னுடைய மைண்ட் வாஷிங் வாங்க தெரியுங்களா, மைண்ட் வாஷ், மைண்ட் வாஷிங் மிஷின் கூட சொல்லலாம். அந்த மைண்டே வாஷ் பண்ற மாதிரி ஒரு உலகத்துல அவன் வாழ்ந்து வரான். ஒரு டைம் என்ன இருந்து கடைசியில பாத்தீங்கன்னா, அவன் தற்செயலா ஒரு ஓட்டை, ஒரு கோல்டன் ஹோல்னு இருக்கும், எங்கேயோ போ வந்து ஏதோ பண்ண வந்து தற்செயலா அந்த ஓட்டையில உளுந்து அவன் தப்பிச்சு வெளியே வந்தான். அந்த ஸ்டுடியோல இருந்து வெளியே வந்துட்டு முதல் தடவை உலகத்தை அவன் பார்க்கறான். அவன் பிறந்ததுல இருந்து ஒரு 35 வருஷம் இருக்கும், முதல் தடவை உலகத்தை பாக்குறான், முதல் தடவை காத்த பாக்குறான், முதல் தடவை சுவாசிக்கிறான், இயற்கை காத்த சுவாசிக்கிறான். அதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம், அவனுக்கு நம்பவே முடியல இதுதான் உலகம்ன்றது. ஏன்னா இது வரைக்கும் அவன் பழகினது வந்து ஒரு செயற்கை ஸ்டுடியோல அவன் பழகிருக்கான், அவனுக்கு இப்ப நம்பவே முடியல இதுதான் உலகம்ன்றது. அவன் அதுதான் உலகம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா இப்ப எல்லாத்தையும் அவன் பார்க்க 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 கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு தெரியுது, அவன் ஒரு செயற்கையான உலகத்துல வாழ்ந்து ரொம்ப வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான், சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஏமாத்தப்பட்டிருக்கிறான் அப்படின்றத கடைசியில உணர்ற ஒரு கதை வருது. அந்த கதையை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு அனுபவம், ஒரு ஆழமான விதத்துல இந்த கதை மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு செயற்கையான உண்மை இல்லாத உலகத்துல தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆழமான விதத்துல, ஒரு நம்ம மைண்டை வாஷ் பண்ற விதத்துல, மைண்ட் வாஷிங் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மிஷினுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான், இந்த உலகத்தை ஆளுகிற சாத்தான் மிகப்பெரிய தந்திரவாதி, மிக வஞ்சனையோடு அவன் என்ன பண்றான்னா, நம்ம மைண்ட் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி, பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி நம்மள இந்த உலகத்துல வைத்து இந்த உலகத்தை அவன் ஆண்டு வரான். ஒரு விதத்துல ரெகுலேஷன் நமக்கு அது எடுத்து காட்டுது, எவ்வளவு அவன் தந்திரமா பூமியில வாழுகிற மனிதர்களை அவன் குருடாக்குறான். ஏன்னா 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4 போட்டிருக்கு, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். உண்மை என்னன்னு, ரியாலிட்டி என்னன்னு தெரியாதபடிக்கு அவர்களை குருடாகவே வைத்திருப்பதுதான் சாத்தானுடைய வேலையா பாக்குறோம். அவன் வந்து நம்ம எண்ணத்தை நம்பணும், நம்ம மைண்ட் எப்படி ஷேப் ஆகணும், நம்ம எண்ணத்தை பார்க்கணும், உணரணும், நம்ம விரும்புறானோ அது மாத்திரமே நமக்கு காமிச்சிட்டு இந்த உலகத்துல நம்மள வஞ்சித்து வருகிறான் ஒரு விதத்துல சாத்தான். அந்த ட்ரூமேன் இருந்த மாதிரி நமக்கு சாத்தம் செஞ்சு வர்றத பார்க்கலாம். அவனுடைய ஐடியாஸ், அவனுடைய சிந்தனைகள், அவன் சுற்று எல்லா சுற்று சூழ்நிலையும் நமக்கு வந்து நம்புற விதத்துல அவன் பண்ணி வச்சிருக்கிறான், நம்புற விதத்துல. ஆனா அதெல்லாம் பார்த்தோம்னா பல விதத்துல அதெல்லாம் பொய் பொய். ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்டுடியோல நம்ம இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு வரோம், குருடாக்கப்பட்டு இருந்துட்டு வரோம். அதெல்லாம் பொய். ஒரு மயக்கத்துல இருக்கிற மாதிரி நம்மள பண்ணி சாத்தா நம்மள நடத்திட்டு வர்றத பார்க்கலாம். நம்ம அது பழகி போனதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, பழகி போய் இந்த ரெவலேஷன் புக் என்னன்னா, அந்த கோல்டன் ஓட்டையில தப்பிச்சு வந்த மாதிரி ரெவலேஷன் புக் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த இந்த மிஷினுக்குள்ள செயற்கை உலகத்துல பிரெயின் வாஷ் பண்ற உலகத்துல வாழ்ற நமக்கு ஒரு ஒரு டைம்ல அந்த ஓட்டையில விழுந்து உண்மையான உலகத்தை பாக்குற மாதிரி நமக்கு ரெவலேஷன் செய்யுது. அது செய்யும் போது ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ரெவலேஷன் வந்து ரொம்ப ஒரு செயற்கையான உலகம் மாதிரி தெரியுது. ரியலாவா தெரியுது நமக்கு ரெவலேஷன், ஒரு உலகம் ஃபுல்லா பிசாசுங்க நிறைந்திருக்கிறது. அந்த பிசாசுங்களை கதைகளை பார்த்தோம் இல்லையா, பெரிய நமக்கு விரோதம் நிக்குது, வலு சர்ப்பம் இருக்கிறது, மிருகங்கள் இருக்கிறது, அப்படியா தெரியுது நமக்கு? அப்படியெல்லாம் தெரியுறது இல்ல பாருங்களேன், எவ்வளவு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஆர்டிபிஷியல் உலகம், நம்மளை பிரெயின் வாஷ் பண்ற உலகம் அது. அதெல்லாம் உண்மை, உண்மையான உலகம் என்னன்றத ரெவலேஷன் நமக்கு திறந்து காட்டு. ரியல் உலகம் என்னன்னு திறந்து காட்டுது. ஆனா அவங்க பாக்குறவங்க இதுலயே பழகிட்டதுனால, அந்த மிஷினுக்குள்ளேயே இருந்து பழகிட்டதுனால, இப்போ உண்மையான உலகத்தை பார்க்கும் போது இது என்னடா செயற்கையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மை ஆக்சுவலா இதுதான், ரெவலேஷன் தான் உண்மை. நம்ம வாழ்றது ஸ்டுடியோ, நம்ம வாழ்றது செயற்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கோ, அந்த மைண்ட் அதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு படிக்க போற பாடத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த ரெவலேஷன் புக் ஆரம்பிக்கிறதே ஏழு சபைகளுக்கு எழுத ஆரம்பிக்குது. ஏழு சபைகள் பல இடங்கள்ல இருக்கு, பல இடங்கள்ல பல பல செய்திகள் ஆண்டவர் கொடுக்கிறார். வித்தியாசமா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் வர, அவங்க சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்குது. ஆனா எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் பொதுவா கொடுக்கிற கட்டளை என்ன, ஜெயம் கொள்ளுகிறவன். ஜெயம் கொள்ளுகிறவன் அதான் பாக்குறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரலோக சுதந்திரத்தை கொடுக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன் ஏழு சபைக்கும் ஆண்டவர் அதை சொல்றத பாக்குறோம். ரெவலேஷன் ஆரம்பிக்கிறதும் அப்படித்தான் ஆரம்பிக்குது. ரெவலேஷன் முடியறத பாத்தீங்கன்னா, ஒரு வசனம் படிங்க, 21:7 ரெவலேஷன் எப்படி அது முடியுது, பரலோகத்தின் மகிமையெல்லாம் ஆண்டவர் காமிச்சிட்டு கடைசியில என்ன சொல்றாரு,
ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனா இருப்பேன்.
ஜெயம் கொள்ளுகிறவன், இதெல்லாம் யாருக்கு கிடைக்க போகுது, பரலோகத்தின் மகிமை, அதனோட ஐஸ்வர்யம், அதனோட சிறப்பு எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டு, இதெல்லாம் யாருக்கு கிடைக்க போகுது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்க போகுது. ஜெயம் கொள்ளுகிறவன் ரெவலேஷன் ஆரம்பத்திலயும் நமக்கு நம்மள ஜெயம் கொள்ளணும்னு சொல்லுது, கடைசியிலயும் ஜெயம் கொள்ளணும்னு சொல்லுது. ரெவலேஷன் நமக்கு எதுக்கு அழிக்குது தெரியுமா, ஜெயம் கொள்றதுக்கு அழிக்குது. அதான் ரெவலேஷனுடைய அழைப்பே, அந்த புக்கே நமக்கு என்ன சொல்லுது, நம்ம என்னவா இருக்கணும், ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்க போகுது. ஜெயம் கொள்ளணும் போது யார ஜெயம் கொள்ளணும், ஜெயம்னாவே அதுல என்ன அடங்கி இருக்குன்னா, அதுல ஒரு போர் அடங்கி இருக்கு இல்லைங்களா. ஒரு போர் இருந்தா தான் ஜெயிக்க முடியும், ஒரு போட்டி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். போட்டி போர் இல்லாம ஜெயிக்க முடியுமா, இல்ல. ஒரு போர் இருக்குது, அந்த போர்ல ஜெயம் கொள்றவன் தான் பரலோகத்துக்கு வரப்போறான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இதெல்லாம் சுதந்திரிப்பான். யார ஜெயம் கொள்ளணும், யார் நம்முடைய சத்ரு அப்படின்னும் போது ரெவலேஷன் பார்த்துட்டே வரும். 12 அதிகாரத்துல தான் நம்முடைய சத்ருக்களுடைய முகமுடி ஒன்னா கிழிஞ்சுக்கிட்டு வர்றத பாக்குறோம். முதலாவது அந்த வலு சர்ப்பத்தை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, முதலாவது வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பத்தின் மகாபெரிய தந்திரத்தை பார்த்துட்டு வரும், பெரிய தந்திரம் அது. பார்த்தோம் அது செய்யற தந்திரங்கள், அதனோட பெரிய ஜீனியஸ் நம்ம போன வாரம் கூட பார்த்ததுல, இந்த பழைய சினிமாக்கள் எல்லாம் வரும், இந்த ஹீரோ கிட்ட சண்டை போட்டு போட்டு வில்லன் டயர்டாயி அவர் ஒரு முடிவுக்கு வருவார், இன்னமே இந்த வில்ல ஹீரோவை ஜெயிக்கணும்னா அவன் மாதிரி ஒருத்தன் பிறந்தா தான் முடியும், நம்மனால இவங்கிட்ட போற முடியாதுன்னு சொல்லி டயர்டாயி அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஹீரோ மாதிரியே முகமுடி ஒரு பண்ணிட்டு வருவார். நீங்களாம் பாத்துருக்கலாம் பழைய காலத்துல, டபுள் ஆக்டிங் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி இருக்குதே, அப்படி வந்தா தான் ஜெயிக்க முடியும்ன்றத அறிந்து, அதே மாதிரி இந்த பிசாசு என்ன பண்ணுது, இந்த தெய்வத்தை ஜெயிக்கணும்னா இவர் மாதிரியே வேஷம் போட்டாதான் உண்டு என்பதை அறிந்து இவர் மாதிரியே ஒரு அசுத்த திரியேகத்தை தான் ஏற்படுத்துகிறத பார்க்கணும். நான் ஒண்டி இருந்தா என்கிட்ட போறது, என்னால ஒண்டி சண்டை போட முடியாது, அதே மாதிரி ஒரு வேஷம் நான் போட போறேன் அப்படின்னு ஒரு ஒரு முதலாவது மிருகத்தை ஏற்படுத்துது. ஒரு அந்தி கிறிஸ்துவை நம்ம போன வாரம் பார்த்தோம், அந்தி கிறிஸ்துவை ஏற்படுத்துது. அது வந்து பல விதங்கள்ல ஒரு பல விதங்கள்ல மக்களை ஏமாத்துகிற ஒரு ஒரு வல்லமைன்னு பாக்குறோம். வல்லமை அது என்ன செய்யுது? அந்த அந்தி கிறிஸ்து வந்து எல்லா மனிதர்களும் தன்னை ஆராதிக்கணும். தன்னை ஆராதிப்பது ஒண்ணு, பிசாச ஆராதிப்பது ஒண்ணு. தன்னை அந்தி கிறிஸ்து ஆராதிச்சோன்னா பிசாச ஆராதிக்கிற மாதிரி. அதுக்குத்தான் இது முயல்றத பாக்குறோம். இந்த அந்தி கிறிஸ்து அது வந்து பல வடிவங்கள்ல வரலாம் நான் சொன்னேன், அரசாங்க வடிவங்கள்ல வரலாம். ரோம் அரசாங்கம் முதல் நூற்றாண்டு சபைகள்ல ரோம் தான் வந்துச்சு. ரோம் சீசரை நீங்க ஆராதிக்கணும் அப்படின்ற ஒரு வடிவத்துல வந்துச்சு. அது ஒரு மிருகமாக புதிய புதிய ஏற்பாடுல பார்த்திருக்கிறாங்க. பல வடிவங்கள்ல வரலாம். இதனோட நோக்கம் என்ன? மக்கள் உண்மையான சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி தேவன் பக்கம் திரும்பாம தன்னை ஆராதிக்கணும். அங்கிருந்து டைவர்ட் பண்ணி அந்தி கிறிஸ்துவ ஆராதிக்கணும். அதுதான் அதனோட நோக்கமா இருக்கு. இன்னைக்கு இன்னொரு கேரக்டர் நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்துல 11வது வசனத்துல இந்த 12வது அதிகாரம் 13வது அதிகாரம் 11வது வசனத்துல இன்னொரு கேரக்டர் நம்ம பார்க்க போறோம். முதல் வசனத்தை படிங்க, ஒரு ஒரு வசனமா நம்ம கவனிப்போம்.
பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எலும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதா இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது.
இந்த மிருகத்துக்கு நாலு தலைப்புல இந்த மிருகத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது போட்டிருக்கேன் கேரக்டர். இதனோட கேரக்டர் என்ன? இதனோட பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு? இதனோட அற்புத வஞ்சனை எப்பேற்பட்ட வஞ்சனை? நாலாவது இதுக்கு இருக்கிற அடையாள மார்க், அதை பத்தி பார்ப்போம். முதலாவது இதனோட கேரக்டர் எப்பேற்பட்டது? எப்பேற்பட்டது இது? இது வரும்போது எப்படி வருது? முதல் மிருகம் வந்தது வந்து ரொம்ப கொடூரமா வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அது வந்து கடல்ல இருந்து எந்திரிக்குது, 10 கொம்பு தெரியுது, 7 தலை தெரியுது, சிறுத்த உடம்பு, சிங்க வாய், பயங்கரமா கரடி கால்லாம் வச்சுட்டு வந்துச்சு. அப்படி இது வரல. இது பாத்தீங்கன்னா எப்படி வருது? ஆட்டுக்குட்டி மாதிரி வருது. அழகா எந்த மிரட்டலும் இல்லாம ஆட்டுக்குட்டி, எந்த மாதிரி பயங்கரமும் இல்லாம வருது. பாருங்களேன், அதனோட வஞ்சனையே அதுல தான் இருக்கு. அதோட ஏமாத்துற தன்மையே அதுல தான் இருக்கு. அதோட டேஞ்சர் நம்ம பாத்துக்கணும். அதோட வஞ்சனை பெரிய வஞ்சனை. சாத்தானுடைய கேம் இதாங்க. ரெண்டு மிருகங்களை எழுப்பி கொண்டு வரோம். இந்த ரெண்டு மிருகங்களை தான் பயன்படுத்துறது. முதலாவது மிருகம் என்ன? தேவ மக்களுக்கு விரோதமா அவங்களை துன்பப்படுத்தணும்னு அவன் முயல்றான். துன்பங்களை அவங்களுக்கு கொடுக்கறது, பெர்சிக்யூஷன், அரசாங்கத்தை வச்சு மத்த சாதனங்களை பயன்படுத்தி தேவ மக்களை போர்ஸ் பண்றது, தேவ மக்களை துன்பப்படுத்துறது. அந்த இது வேலை செய்யலையா? அவனுடைய ரெண்டாவது கேம் என்ன தெரியுமா? வஞ்சனை, கள்ளப்போதகம் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ரெண்டு மிருகனுடைய நோக்கம் என்ன? ரெண்டு மிருகத்தினுடைய நோக்கம் ஒண்ணுதான். ஒண்ணு நல்லா அடிச்சு சொல்லு, இல்ல ஏமாத்தி செய்யவை, ரெண்டுதான். ஒண்ணு துன்பப்படுத்தி பாரு, அது கேட்கலையா? வஞ்சனையா அவங்களை. ரெண்டும் நோக்கம் என்ன? அவங்க சுவிசேஷத்தை கேட்டு மெய்யான தேவனை, மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறத விட்டுட்டு தன் வசம் திரும்பணும். அவங்க எப்படி வந்தாலும் பரவாயில்ல. இந்த ரெண்டு வழியில அவங்க எப்படி வந்தாலும் பரவாயில்ல. ஒன்னு என்ன சொல்லலாம்? பிசாசுடைய கை என்று சொல்லலாம், அவனோட பவர், வல்லமை. இன்னொன்னு பிசாசுடைய மூலம் சொல்லலாம், அதனோட வஞ்சனை. ரெண்டாவது மிருகம், முதல் மிருகம் துன்பப்படுத்துற வல்லமை, ரெண்டாவது வஞ்சிக்கிற பொய். முதல் மிருகத்தை நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 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 போலியான அந்தி கிறிஸ்து இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து காப்பி பண்ற மாதிரி. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, பாரடின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அதுக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா நையாண்டி போலின்னுவாங்க. நையாண்டி கேலி செய்யற மாதிரி ஒரு போலி தனமா வைக்கிறது, நையாண்டி தனமா ஒரு போலி தனத்தை ஏற்படுத்துறது, கேலி செய்யற மாதிரி. இயேசு கிறிஸ்து ஒரு நையாண்டித்தனமா போலி செய்யும், கேலி செய்யற மாதிரி இவன் ஏற்படுத்தி இருக்கிறது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா அந்தி கிறிஸ்து. அந்த பரிசுத்தாவிக்கு விரோதமா தான் ஏற்படுத்திக்கிறது வந்து இந்த கள்ள தீர்க்கதரிசி. பரிசுத்தாவினுடைய வேலை என்ன? சத்தியத்தை பயன்படுத்தி மக்களுக்கு இயேசு கிறிஸ்து பக்கம் திருப்பி இயேசு கிறிஸ்து ஆராதிக்க வைக்கணும். இந்த கள்ளத்தீர்க்கதரிசி வேலை என்ன தெரியுங்களா, எல்லா மக்களும் அந்தி கிறிஸ்துவ ஆராதிக்க வைக்கணும். எதை பயன்படுத்தி? சத்தியத்தை பயன்படுத்தி இல்ல, வஞ்சனைய பயன்படுத்தி, பொய்களை பயன்படுத்தி, கள்ள போதகத்தை பயன்படுத்தி அந்தி கிறிஸ்துவ ஆராதிக்க வைக்கணும். இதுதான் இதனோட ரெண்டு பக்கங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ரெண்டு பக்கம் கள்ள தீர்க்கதர்சியினுடைய பல வடிவங்கள்ல வர கள்ள தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லைங்களா, பழைய கள்ள போதகங்க இருக்கு, கள்ள தீர்க்க தரிசிகள் இருக்காங்க. அதனோட எல்லா ஒரு நபர் ஆள் தத்துவம் இந்த ரெண்டாவது மிருகம் தான். அவங்க எல்லாருக்கும் அப்பா இந்த ரெண்டாவது மிருகம். அவனுக்கு பேர் கள்ள தீர்க்க தரிசின்னு ரெவலேஷன்ல வருது. அவங்க எல்லாருக்கும் தகப்பன் தாய் இவ தான். இவங்களுடைய நோக்கம் என்ன? வேத இதுதான் சிம்பிள், நம்ம புரிஞ்சுக்கணும். வேத சத்தியத்தை விட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற சகலவித காரியங்களையும் பரப்படுது. அதான் மிருகத்தின் ரெண்டாவது மிருகத்தினுடைய நோக்கம். அதை பார்க்கலாம். நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு டைம்ல நமக்கு நடக்கிற பெரிய துன்பமே என்னன்னு நினைச்சுக்கிறோம்னா, நமக்கு விரோதமா கவர்மெண்ட் வந்துருச்சு, இல்ல கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா நடக்கிற பெரிய துன்பங்கள், அதுதான் பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா அது பெரிய ஆபத்தே இல்லை. ஏன்னா சில ஊரங்களை பாத்தீங்கன்னா, சைனால இல்ல பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் அவங்க எல்லாம் துன்பப்படுத்தப்படுறாங்க. கிறிஸ்தவங்க பல விதங்கள்ல துன்பப்படுத்தப்படுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன, அவங்களுடைய சாட்சிகளை சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த துன்பங்கள்லாம் ஒரு விதத்துல எங்களுக்கு கிருபையின் சாதனமா இருக்கு, ஏன்னா இது வந்து தேவனிடத்துல நாங்க நெருக்கி போறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்குன்றாங்க. துன்பப்படுறது பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க கூட ஒரு விதத்துல என்ன கூட சொல்றாங்கன்னா, மத்த ஊர்ல இருக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், ஏன்னா நாங்க சந்திக்கிறத விட பெரிய ஆபத்து உங்ககிட்ட தான் பிசாசு வேலை செய்யுது. ஏன்னா இந்த ரெண்டாவது மிருகம் நம்மள மாதிரி பல கலாச்சாரத்துல இருக்கு. வஞ்சனை துன்பம் இல்ல பாகிஸ்தான் மாதிரி, அந்த மாதிரி இல்ல, நம்ம இந்தியாலயும் பல தேசங்கள்லயும் ரெண்டாவது மிருகம் தாங்க தலைவிரி கோலமா ஆடுறது. என்ன கள்ள போதகத்தின் வஞ்சனை, அது எவ்வளவு ஏமாத்தம். அட்லீஸ்ட் இவங்களுக்காக தெரியும், துன்பப்படுறவங்க பரலோக வழியில போவாங்க. வஞ்சனை இருக்குதே பயங்கரம், பரலோகத்துக்கு போறோம்னு நினைச்சுக்கிட்டு நரகத்துக்கு போறதுங்க. அது வஞ்சிக்கப்படுறோம்னு கூட தெரியாம வஞ்சிக்கப்படுறது. வஞ்சிக்கப்படுறவங்க யாருக்காவது தெரியுமா அவங்க வஞ்சிக்கப்படுறது? தெரியவே தெரியாது. அதான் அந்த ரெண்டாவது மிருகத்தின் வஞ்சனை நம்ம பாக்குறோம். சரி, அதனோட கேரக்டர் இன்னும் பார்ப்போமே. இது ரெண்டு மிருகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் பாக்குறோம். அது முதலாவது வசனத்துல என்ன போட்டிருக்கு, எங்க இருந்து வருது? இது பூமியிலிருந்து வருகிறது. முதலாவது மிருகம் எங்க இருந்து வந்துச்சு? கடல்ல இருந்து. நான் பார்த்தோம் பிசாசு வானத்துல இருந்து விழுந்த பிறகு தேவதூதன் சொல்றாரு, சமுத்திரங்களே பூமிகளே உங்களுக்கு ஐயோ, பூமியே உங்களுக்கு ஐயோ, ஏன்னா பிசாசானவன் உங்ககிட்ட இறங்கி இருக்கான், அதனோட ஆட்சி அங்கதான் இருக்கு. அதனால முதலாவது பூமியிலிருந்து சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகத்தை கொண்டு வருது. சமுத்திரத்திலிருந்து வரும்போது நான் சொன்ன ஏற்கனவே சமுத்திரம் வந்து புறஜாதி தேசங்கள் கொந்தளிப்பானேன், அந்த புறஜாதி தேசங்கள் தேவனுக்கு விரோதமா இருக்கிற தேசங்களுக்கு புறஜாதி தேசங்கள்ல இருந்து வருகிறது. அது வந்து சமுத்திரம் போது எப்ப பாரு ஒரு நிலை இல்லாத தன்மை இல்லைங்களா, அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம பிரிடிக்டே பண்ண முடியாது இப்படித்தான் வரும் அப்படின்னு ஒரு நிலை இல்லாத நிலைமை. ஆனா பூமியின் எடுத்தோம்னா நம்பலாம், அந்த மாதிரி நம்பத்தக்கிற ஒரு நிலைமையில இருந்து வருகிறது தான் இந்த ரெண்டாவது மிருகம். அதோட வஞ்சனையே அதுல தான் இருக்கு. அதை நம்புற மாதிரி அது வரும், ரொம்ப நிலையானது மாதிரி அது வரும். அதான் நம்ம பாக்குறோம், ரொம்ப நிலையானது. அது எப்படி வருது? வரும்போது பூமியிலிருந்து வருது, ரொம்ப வஞ்சனையான நிலைமையில வருது. அதுக்கு ரெண்டு கொம்பு. எப்படி இருக்கு ரெண்டு கொம்பு? ஆட்டுக்குட்டியை போல, ஆட்டுக்குட்டியை போல. ஒரு ஆட்டுக்குட்டின்னு எடுத்தோம்னா ரொம்ப கியூட் இல்லைங்களா? ஆட்டு வாங்க கூட, ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுன்னு பல வருஷமா என்ன உயிர் எடுக்கிறேன், ஆட்டுக்குட்டி வேணும். அந்த ஆட்டுக்குட்டினா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன பாப்பா கிறிஸ்டினா கூட வச்சுட்டு நல்லா ஆடலாம் ஆட்டுக்குட்டியா இல்லையா, ஒன்னும் பண்ணாது. நமக்கு என்ன பயமா, நம்ம ஆட்டுக்குட்டியை வச்சிருந்தா அது ஒன்னும் பண்ணாது. எது பூனை குட்டி பூனை கூட கடிச்சாலும் கடிச்சிடும், ஆட்டுக்குட்டி ஏதாவது செய்யுமா? கொஞ்சம் கூட ஒண்ணுமே செய்யாது. ஆம்லெஸ் அப்படின்னு எந்த தீங்கும் வரவழைக்காத ஒரு உருவத்துல அது வருது பாருங்களேன், எந்த தீங்கும் வரவழைக்காத ஒரு உருவம் அதான். ஆனா அதனோட வஞ்சனை, அதனோட சாத்தானுடைய கோரம் எதுல இருக்குன்னா, எதுல இருக்கு? அதனோட பேச்சுல. பாக்குறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு, ஆனா அது எப்படி பேசுதுன்னு போட்டிருக்கு, அது பேச்சுல தாங்க பயங்கரமான வஞ்சனை இருக்கு. பயங்கரமான ரெண்டாவது மிருகத்தின் வஞ்சனை வந்து பாக்குறதுல ஒண்ணுமே இல்லை, பார்க்கறதுல தெய்வீகமா இருக்கும், ஆட்டுக்குட்டியானவர் மாதிரியே இருக்கும், எந்த தீங்கும் இல்லாத. அதோட பேச்சுல தான் விஷயமே இருக்கு. அத பேச்சுல இருக்கிற கண்டென்ட்ஸ் என்ன இருக்கு, பேச்சுல என்ன வருது, அதனோட டீச்சிங்ல என்ன இருக்கு, அதுல தாங்க விஷயமே இருக்கு. பாக்குறதுல இல்ல விஷயம், அதனோட பேச்சு. அது பாக்குறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு, அதனோட பேச்சோ வலு சர்ப்பம் போல இருக்கிறது, அதனோட வஞ்சனை அங்கத்தாங்க இருக்கிறது. அதே இயேசு இது ஒரு தீர்க்க தரிசனமாவே சொல்லி இருக்கிறார், கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் அவர்கள் சிங்க பல்லை வைத்துக் கொண்டு வருவார்கள். அப்படியே நான் சொன்னாரு, ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு வருவார்கள். அப்படித்தான் வருது, இது ஆட்டுக்குட்டி மாதிரி வருது. அது வாயில இருக்கிற பயங்கரம் ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம். கள்ள போதகத்தின் பயங்கரம் ரொம்ப, உள்ள ஓநாய்கள் போல அவர்கள் இருப்பார்கள். சாத்தானுடைய பவர் இதுலதாங்க இருக்கு, ஜனங்களை வஞ்சிக்கிற பவர். உண்மையான தேவனை ஆராதிக்க விடாம அந்தி கிறிஸ்து பக்கம் மக்களை இழுக்கிற வல்லமை இதுல தான் இருக்கு. ரெண்டாவது வசனம் படிப்போம், அதனோட வஞ்சனையை பாக்குறதுக்கு.
அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் சுத்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது.
என்ன நடக்குது இந்த வசனங்கள்ல, இந்த வசனங்களை படிச்சோம்னா, இந்த ரெண்டாவது மிருகம் அதோட வஞ்சனையை பாக்குறோம். அது வந்து நம்ம பாக்குறோம், அதனோட அது நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, ஆட்டுக்குட்டி மாதிரி இல்ல. முதல் மிருகத்துக்கு இருக்கிற சகல வல்லமையும் இதுக்கும் இருக்கிறது, அது பாருங்களேன். ஆனா தெரியறது இல்ல நமக்கு, பாக்குறதுக்கு அப்படி தெரியல. அது பத்து கொம்பு இருக்கிறதே, அது ஏழு தலை வச்சுட்டு இருக்கே, அது சிங்கம் அப்படிலாம் வருது, ஆனா அது அப்படியெல்லாம் தெரியறதே இல்ல. பாக்குறதுக்கு ஆடு மாதிரி இருக்கு, அதுக்கு இருக்கிற எல்லா பவரும் இதுக்கும் இருக்கு, ரிப்போர்ட் இருக்கு. இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப மொத்தமா இது என்னத்தை புரிய வைக்க பாக்குறாருன்னா, அந்த காலத்துல அந்த மொத்தம் ஏழு சபைகள் இருந்துச்சுங்களா, அவங்க அனுபவிக்கிற காலத்தை அடையாள மொழியா போட்டிருக்கிறாரு. அவங்க கால சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம், அப்ப நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த காலத்துல. பாத்தீங்கன்னா, நீரோன்ற அரசன் இருந்தான் இல்லைங்களா, நம்ம காலையில கூட பார்த்தோம். அவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்து போன பிறகு ரோமே கெதி கலங்கி போச்சு. இறந்து போய் அவன் சில பேர் நம்பல, அவன் இறந்து போனான், இன்னொரு வாட்டி உயிரோடு வரப்போறான் அவன் அப்படின்னு கூட நினைச்சாங்க. அந்த மாதிரி சரித்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டொம்னிஷன் ஒரு ராஜா, ஒரு அரசன் வந்தான், சீசர் ராயர். அவன் வரும்போது அவன் என்ன பண்ணான்னா, ரோம ரொம்ப உயர்ந்த நிலைமை கொண்டு போயிட்டான். உயர்ந்த நிலைமை கொண்டு போயிட்டு எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுங்களா, நீரோ செத்த நீரோ உயிரோடு டொம்னிஷன் போர்வையில வந்திருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. அதனாலதான் செத்த மிருகம் திருப்பி உயிரோடு வந்ததுன்னு அதுல வருது இல்லைங்களா, அவர் அதான் சொல்றாரு. டொம்னிஷன், அவன் என்ன பண்ணானா, இந்த முழு ரோம அரசாங்கத்தை ஒன்றிணைப்பதற்காக, எல்லாம் ஒன்னாகணும், மத்த எல்லாம் பிரிஞ்சு கிடக்குது, ஒன்றிணைப்பதற்காக ஒரு ஒரு கொள்கையை அவன் கொண்டு வந்தா. என்ன, சீசரே கர்த்தர், எல்லோரும் சீசரை நீங்க ஆராதிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தான். அதை கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் துன்பப்படுத்தி பார்த்தான், எல்லாரையும் ஏதாவது போர்ஸ் பண்ணணும்னு பார்த்தான். அது நடக்கல கிறிஸ்தவங்களுக்கு மத்தியில. நீரோ கூட என்னென்னவோ பண்ணி பார்த்தான், ஒன்னும் நடக்கல, துன்பம் ஒன்னும் வேலை செய்யல. அதுக்காக அவர் ரெண்டாவதாக என்ன பண்ண ஆரம்பிச்சானா, ஒவ்வொரு ஊர்லயும் எந்தெந்த ஊரெல்லாம் சீசருக்கு ஒரு கோயில கட்டுதோ, கோயில கட்டி அந்த ஊர்ல இருக்கிற குடிமகள் எல்லாரையும் ஆராதிக்க செய்தோ, அந்த ஊருக்கு வந்து ரோடுங்க வசதி கிடைக்கும், ரேஷன் கிடைக்கும் அழகா. அந்த ஊர்ல பல விதமான கவர்மெண்ட் வசதிகள், சீப் ரேஷன், வசதி, தண்ணி எல்லாம் கிடைக்கும். எல்லா வசதிகளும் ரோம் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும். ஆனா அந்த ஊர் என்ன செய்யணும், சீசருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அந்த ஆலயத்துல ஆராதிக்க வைக்கணும். அது எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா, சில ஆசாரியர்களை ஏற்படுத்தினாங்க. முதல்ல முடியல, அந்த முதல் மிருகத்தினால முடியல, ரொம்ப கொடுமையா வந்து பார்த்துச்சு, பத்து தொம்புகளை வரல. ரொம்ப அழகான ஆசாரியர்கள், ரொம்ப தந்திரமான ஆசாரியர்களை ஏற்படுத்தி பார்த்தாங்க. அந்த ஆசாரியர்கள் எப்படி வந்தாங்கன்னா, என் அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்கள் வேதத்தை பைபிளை நீங்க படிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சீசர்லாம் ரொம்ப பாராட்டுறார், நீங்க தொடர்ந்து அப்படியே நீங்க படிக்கணும்னு நாங்க ரொம்ப விரும்புறோம், அந்த மாதிரி நீங்க நல்லா இருக்கணும். ஆனா நாங்க கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வருஷத்துக்கு ஒரு தடவை, டெய்லி கூட இல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க சீசர் ஆலயத்துக்கு வந்து அங்க இருக்கிற அந்த பலிபீடம் இல்லையா, அந்த பலிபீடத்துல தூபத்தை எடுத்து அந்த தூபம் கொஞ்சம் சீசருக்கு போட்டுட்டு, சீசரே கர்த்தர்னு ஒரு கும்பிடு நீங்க போட்டுட்டு போயிடலாம். நீங்க அத ஒண்ணு தான் நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம், வேற என்ன உங்களை வம்பு பண்றோமா, உங்களை கொடுமை பண்றோமா, உங்களுக்கு எந்த துன்பத்தையும் நாங்க கொடுக்க போறது இல்லை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வருஷத்துக்கு டாக்ஸ் கட்டுறீங்க இல்லையா, அந்த மாதிரி டாக்ஸ் கட்டுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து தூபம் போட்டு நீங்க பண்ணிருங்க. எப்படி இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை தானே, ஆனா செய்யலாமா? கிறிஸ்தவன் இயேசுவே தெய்வம்னு ஒப்பு கொடுத்தவன், இயேசுவே ஆண்டவர்னு ஒப்பு கொடுத்தவன், அதுக்கு போலாமா? செய்யவே மாட்டான், செய்யவே கூடாது. ஆனா என்ன ஆச்சுன்னா, இவங்க ரொம்ப தந்திரமா பேசி உங்க நன்மைக்காக தானே, அங்க இருக்கிற சப தலைவர்களையும் எசபேல் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, எசபேல புடிச்சுக்கிட்டாங்க. மத்த இருக்கிற சில ஒரு ஒரு சபையில என்ன ஆச்சுன்னா, ஒரு வசனம் படிங்களா, 2:13 ரெவலேஷன், ஒரு மனுஷன் செத்தே போயிட்டார். எதுக்கு செத்தாரு அவரு? பர்கமுஸ் சபையில
உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையா உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன்.
அந்திபா, அந்திபான்ற ஒரு மனுஷனை கொன்னே கொண்டுட்டாங்க. ஏன் தெரியுங்களா கொண்டுட்டாங்க? இந்த சீசர் கோயில நான் பண்ண மாட்டேன்ட்டார். அதனால என்ன பண்ணிட்டாங்க, கோலையை போட்டே தள்ளிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதை நம்ம பாக்குறோம் பாருங்களேன். இந்த ரெண்டாவது மிருகம் வந்து அந்த லீடர்ஸ் எல்லாரையும் பயன்படுத்தி சபையில இருக்கிற மக்களை எல்லாரையும் வஞ்சித்து, நம்ம நம்ம பொழைக்க வேணாமா இந்த உலகத்தில், நமக்கெல்லாம் வேலை வேணாமா, நமக்கெல்லாம் வசதி வேண்டாமா, இந்த ஊர்ல ரோடு வரோமே, நம்ம ஒன்று எதிர்த்துக்கிட்டு எப்படி இருக்கிறது, வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி வஞ்சித்து எல்லாரையும் செய்ய வச்சுச்சு. நிறைய பேரை அப்படி கும்பிடு போட வச்சுச்சு. இதுதான் இந்த ரெண்டாவது மிருகத்தின் வடிவத்தை இங்க யோவான் எழுதி வைக்கிறார் நமக்கு. அவங்களுக்கு அது ரொம்ப பொருந்தும். எப்படி வஞ்சனையா வந்திருக்கு, ஆடு மாதிரி வந்திருக்கு பாருங்க, அது உங்களை ஏமாத்துறதுக்கு வந்திருக்கிறது. முதலாவது மிருகம் அது வஞ்சனையா, அது கொடுமையா வந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேருடைய குறிக்கோளும் ஒண்ணுதான், ரெண்டு பேருடைய குறிக்கோளும் ஒண்ணுதான். என்ன, இயேசு கிறிஸ்துக்கு உண்மை இல்லாம போயிடணும். இயேசு கிறிஸ்துக்கு உண்மை இல்லாம போயிடணும். சில இதுல எல்லாம் சொல்லுவாங்க, பேட் காப் குட் காப்னு, இதுல எல்லாம் போலீஸ் இதுல எல்லாம் பண்ணிக்குவாங்க. அதாவது சினிமால கூட நீங்க பாத்துருக்கலாம், ஒரு பேட் காப்னா ஒருத்த வந்து போலீஸ்காரன் நல்லா போட்டு அடிப்பான், அடி அடி நடிப்பான், சொல்லு 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 நடிப்பான், ரொம்ப கொடுமையா இருப்பான். இன்னொரு போலீஸ்காரன் அவ்வளோ இது பண்ண மாட்டான். இவன் என்ன பண்ணுவான், ஏன்பா அவரை போட்டு அடிக்கிறார், ரொம்ப நல்லவருப்பா, நம்ம நல்லா சொன்னா கேட்டுக்குவாரு அப்படின்னு ரொம்ப நைஸா பேசுவான். ஆனா ரெண்டு பேருடைய குறிக்கோளும் கெடுக்கணும். என்ன, எனக்கு எப்படியாவது விஷயம் நடக்கணும்ன்றது. அதே மாதிரி இந்த ரெண்டு மிருகத்தினுடைய வேலை, ஒன்னு துன்பப்படுத்தி பாக்குது, இல்லைன்னா நைஸா பண்ணி அவங்களுக்கு புரியுற மாதிரி. ஒரு வருஷத்துக்கு தானே எவ்வளவு வசதிகள்லாம் வந்து போதே, ஒரே வாட்டி இயேசுவை மறுதளிச்சு சீசரே கர்த்தர்ன்னு சொல்லி விட்டுற அப்படின்னு. ஆனா ரெண்டுமே நரகத்துக்கு ஒண்ணு கொண்டு போவோம். ஆனா இது வஞ்சனையா வர்றது. அதான் அதுதாங்க இங்க ஒரு அடையாள மொழியில அந்த பேக்ரவுண்ட் வச்சு படிச்சோன்னா அந்த வசனங்கள்லாம் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு புரியும். ரெண்டுனுடைய நோக்கம் ஒண்ணுதான். இதுல என்ன பாக்குறோம், அவன் பாக்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கூட தந்திரம், ஒரு பிரச்சனை இல்லாம தெரியுது. ஆனா அது வாயில இருந்து வருகிற வஞ்சனை, அது தாங்க மனுஷர்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போறது. உங்களுக்கு தெரியுமா, பாக்குறது கே இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாயில இருந்து வர கள்ள போதகம் அநேக மனிதர்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போயிருது, நரகத்துக்கு இழுத்துட்டு போயிருது. கிறிஸ்தவ இதுவரை கிறிஸ்டியன் டீச்சிங் மாத்திரம் இல்ல, கிறிஸ்டியானிட்டிலேயே எவ்வளவு கள்ள போதகம் இருக்கு. பொதுவா உலகம் பரவலா இருக்கிற வேத வசனத்துக்கு விரோதமாக இருக்கிற இங்கிலீஷ்ல ஐடியாலஜிஸ் சொல்லுவாங்க, ஐடியாஸ், சிந்தனை, சிந்தனை போக்கு, அது எல்லாமே இந்த ரெண்டாவது மிருகத்துக்கிட்ட தான் வருது. வேத வசனத்துக்கு விரோதமாக, வேத வசனத்துக்கு விரோதமாக நம்மளை செய்ய பாக்குது. அதெல்லாம் சாத்தானுடைய காரியங்க. உங்களுக்கு நீங்க நம்ம என்ன உணரணும், அதை ரொம்ப நான் உணர்றேன். என்ன நடக்குது தெரியுமா, உலகத்துல பிசாசும் ஆண்டவரும் என்ன செய்யறாங்க தெரியுங்களா, இட்ஸ் அ பேட்டில் ஃபார் த மைண்ட்னுவாங்க, நம்மளுடைய மனதுக்காக போராடுறாங்க. பேட்டில் ஃபார் த மைண்ட், நம்ம மைண்டை நம்ம யாருக்கு கொடுக்க போறோம், நம்ம மைண்டை யாருக்கு கொடுக்க போறோம், நம்முடைய சிந்தனைகளை யாருக்கு கொடுக்க போறோம். ஏன்னா தேவ மனிதன் என்ன செய்வான், சங்கீதம் 1 போட்டிருக்கிற மாதிரி தேவ மனிதனுடைய அடையாளம் என்ன, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவனா இருப்பான், அதான் அவனுடைய அடையாளம். ஆனா மத்தவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா, தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்காம மற்ற காரியங்களையே இரவும் பகலும் சிந்திக்கிறது தான் மற்ற இதுக்கு தான் போர் நடந்துகிட்டு இருக்கு. பல விதங்கள்ல நம்ம மைண்ட வந்து அவன் கண்ட்ரோல் பண்றதுக்கு உலக பல விதங்கள்ல இயற்கையான உலகத்தை நம்மள வச்சு கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். நம்ம மைண்டினுடைய அட்டென்ஷனுக்காக பிசாசம் பிடிக்க பிசாசம் முயற்சி செய்து தேவனும் செய்யறாங்க நம்முடைய அட்டென்ஷனை பிடிக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா பிசாசுடைய சிந்தனை நம்ம நினைச்சுக்க கூடாது, வெறும் பாவகரமான பயங்கரமான சிந்தனை மாத்திரம் இல்ல, உலக பிரகாரமா சிந்திக்கிறதும் பிசாசுடைய சிந்தனை. என் பேதுருவை பார்த்து அப்பாலே பொசாத்தானேன்னு ஆண்டவர் சொன்னார். எதுக்கு சொன்னாரு? அவன் என்னத்தை பெருசா பேசிட்டாரு பாருங்களேன். மத்தேயு 16:23 அவர் அப்படி திட்டினதுக்கு காரணம் என்ன? அவர் என்னத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருந்தாரு? சாத்தானுடைய சிந்தனைகள் எது?
அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, நீ எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ எனக்கு இடவா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவே சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவே சிந்திக்கிறாய் என்றார்.
பாருங்களேன், சாத்தானுடைய சிந்தனை நம்ம ஏதோன்னு நினைச்சுக்க கூடாது, பாவகரமான சிந்தனை நினைச்சுக்க கூடாது. வேதத்தின்படி நம்ம சிந்திக்கலன்னா மிருகத்தின்படி நம்ம சிந்திக்கிறவர்கள். அது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த உலகத்துல நடக்கிற பேட்டில் என்ன தெரியுமா? அந்த ட்ரூமனை போட்டு அவன் அந்த மிஷின்ல போட்டு அவன் மைண்ட பிரெயின் வாஷ் பண்ண நினைக்கிறது என்ன தெரியுமா? நீ எப்ப பாரு உலக பிரகாரமா மனுஷனுக்கு ஏற்றவைகளை விதமா சிந்திக்கிற மனிதனா நீ மாறணும், மனுஷனுக்கு ஏற்றவைகளே சிந்திக்கிறவனா நீ இருக்கணும். அந்த போர் தான் அங்க நடக்குது. பேதுருவை பிடிச்சி திட்டுறதுக்கு என்ன காரணம்? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷர்களுக்கு ஏற்றவனா சிந்திக்கிற சாத்தானே என்றார். ஏன்னா சாத்தான் மாதிரி சிந்திக்கிறேன். அதுதான் நம்ம இந்த பேட்டில் ஃபார் த மைண்டுங்க. இந்த ரெண்டாவது மிருகம் வந்து பல வடிவங்கள்ல ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் இருந்திருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் இருக்கு. நான் பாக்குறோம் இல்லையா, சைக்கிள் முதல் நூற்றாண்டு மாத்திரம் இல்ல, இது பல வடிவங்கள்ல வருது. நம்ம காலத்திலயும் அது இருக்கு, நம்ம காலத்திலயும் இருக்கு. பல நமக்கெல்லாம் ஆயுசு ரொம்ப கம்மி. இந்த மிருகத்துக்கு இதை புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கம்மி. நம்ம என்ன ஒரு 30 வருஷம் வந்திருக்கோம். இது வந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததுல இருந்தே இது வேலை செஞ்சுட்டு வருது இல்லையா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு வேலை செஞ்சுட்டு வருது. இது காலமா மனுஷர்களை சிந்திக்க வச்சு மனுஷர்களுடைய இந்த மிஷின்ல ஸ்டுடியோல ஓட்டி பல விதமான சிந்தனைகளை கொடுத்து இந்த நிலைமைக்கு உலகத்தை வச்சிருக்குது இந்த மிருகம். இப்ப மனுஷங்க சிந்திக்கிறது எல்லாமே அந்த மிருகத்தின் வழியில தான், மிருகத்தின் வழியில. சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்களேன், இப்ப வர ஐடியாஸ், இப்ப வர சிந்தனை, இந்த ஹைடெக் ஐடியாஸ் எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சுற்றுச்சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல பிரெயின் வாஷ் பண்ணித்தான் மனுஷர்களை வச்சிருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் யாருமே கடவுள் பராமரிப்பை நம்புறதில்ல. பொதுவா பாத்தீங்கன்னா கடவுள் எல்லாத்தையும் பராமரிக்கிறார். ஏன் அந்த காலத்துல இந்துஸும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, மரத்தை வச்சவர் தண்ணி ஊத்த மாட்டாரா அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் கடவுள் பராமரிப்பே நம்புறதில்ல. எனக்கு நான் பொழைச்சுக்கணும், அதுக்காக நான் முயற்சி செய்யணும், இல்லைன்னா நான் வாழ்க்கையை நடத்தணும். பராமரிப்பு தேவன் நடத்துறாரு, அந்த நம்பிக்கையே மனுஷர்களுக்கு போயிருச்சு பாருங்களேன். அப்படி தேவன் மேல நம்பிக்கை இல்லாதப்போ நம்ம சுவிசேஷம் எடுத்துட்டு போறதே ரொம்ப கஷ்டம். இன்னொரு ஒரு சிந்தனை என்னன்னா, மனுஷங்களுக்கு வந்து இப்ப வர ஐடியாஸ் எல்லாம் சிந்தனை எப்படின்னா, அவங்க எல்லாம் எல்லாருக்கும் அவங்கள நல்லவங்கன்னு காட்டுற ஒரு ஐடியா. யாரை பார்த்தாலும் அவங்கள நல்லவங்கன்னு நினைச்சுக்கிறாங்க தெரியுங்களா? அந்த காலத்துலலாம் ஒரு காலத்துல அப்படி இருக்கல. ஏன் இந்துஸ் கூட அவங்க பாவம், அவங்க பாவத்தை உணர்ந்து தான் கங்கை யாத்திரை, அந்த யாத்திரை, பலி கொடுக்கறது எல்லாம் போவாங்க. இப்பெல்லாம் எல்லாம் அந்த ஐடியாஸ் எப்படி பண்ணி வருக்கு, இந்த ரெண்டாவது மிருகம், எல்லாரும் நீங்க நல்லவங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி மோசமா உங்களுக்கு நடக்குது, உங்க வளர்ப்பு சரியில்லை, உங்க அப்பா அம்மா சரியில்லை, இல்லைன்னா உங்களுடைய சமுதாயம் சரியில்லை, அதனால தான் நீங்க இப்படி இருக்கீங்க, ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க. அப்படி மனுஷங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா, அப்பேற்பட்ட மனுஷங்களை பாவேன்னு உணர்த்தி எப்படிங்க அவங்கள மனம் திரும்ப சொல்ல கட்டளைன்றது காஸ்பலுக்கு எவ்வளவு தடை ஏற்படுது பாருங்களேன். அப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் இன்னும் பல விதமான சிந்தனைகள் ரெண்டாவது மிருகம் செஞ்சு வருதுங்க உலகத்துல. இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் உலகத்துல ஊத்தி வச்சிருக்கு. இன்னொரு சிந்தனை பார்த்தோம்னா, எல்லா ஆறுகளும் போய் சேர்றது எங்க? கடல்ல தானே போய் சேருது. அதே மாதிரி எல்லா மதங்களும் தேவனுக்குதான் போய் சேருது. எல்லா சபைகளும், எல்லா சபைகள்லயும் பைபிள் வச்சு இல்ல, எல்லா சபைகளையும் இயேசுவை பத்தி பேசுறது இல்ல, எல்லாரும் பரலோகத்துக்கு தான் போறது. அப்படின்னு சொல்லி ஒரே சுவிசேஷம், ஒரே இயேசு, நானே வழி, நானே சத்தியம், ஒரே இயேசு இருக்கிறார், இந்த சுவிசேஷம் அன்றி வேற சுவிசேஷம் இல்லைன்னு பவுல் அப்படி சொல்றத வந்து அதெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு ஐடியாஸ் எல்லாருக்கும் கொடுக்குது பாருங்களேன். எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். இதெல்லாம் இரண்டாவது மிருகத்தினுடைய ஒரு ஒரு பெரிய செயல்னு சொல்லலாம். அவன் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு வரோம், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் அது வாயிலிருந்து வருத்தாங்க பெரிய வஞ்சனை, அதனோட கள்ள போதகத்தை பார்த்துட்டு வரோம். என்ன இன்னும் பர்சனலா நான் சொல்ல போனேன்னா, இது பொதுவா சொல்றேன், பர்சனலா நம்மளுடைய திங்கிங் எல்லாம் எப்படிங்க நம்ம யோசிக்கிறத எடுத்துக்கோமே. நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க, நீங்க எல்லாம் எதனால பாதிக்கப்படுறீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய திங்கிங் எல்லாம் எது வடிவமைக்குது, உலகத்தை நீங்க பாக்குறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க, வாழ்க்கைய பாக்குறது இல்ல உங்களுடைய எதிர்காலத்தை பாக்குறது எப்படி பாக்குறீங்க? நான் சொல்லவா, அந்த ட்ரூமேன் அந்த மிஷின்ல மாட்டிக்கிட்டு என்னன்னா சிந்திக்கணும், அவன் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணணும்னு பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி சாத்தா நம்மள இந்த ஆர்டிபிஷியல் மிஷின்ல வச்சு மீடியா மூலமா, இன்டர்நெட் மூலமா, பலவிதமான என்டர்டெயின்மெண்ட் மூலமா அவன் என்ன சிந்திக்கணும்னு விரும்புறானோ அப்படித்தான் நமக்கு சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டு வருது. அந்த ட்ரூமன் மாதிரி இயற்கையா அந்த செயற்கையான சிந்தனைகளை உடையவர்களாக நம்ம மனசு மாறிக்கிட்டு வருது. நம்ம மனசு யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் சொல்றாரு, இந்த ரெண்டாவது மிருகம் வந்து பூமியில இருக்கிற சகல நிறுவனங்களும் தன் கையில வச்சிருக்கு. எவ்வளவு எவ்வளவு சேனல்ஸ் இருக்கு, எத்தனை 100-500 சேனல்ஸ் இருக்கா? அந்த சேனல்ஸ் எல்லாம் யார் கையில இருக்கு? ரெண்டாவது மிருகத்தின் கையில தான் இருக்கு. அந்த ஒரு சேனல்லையும் என்ன போகணும், மக்களுக்கு எந்த விதமான சிந்தனையை கொடுக்கணும், அதான் முடிவு பண்றது. அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எல்லா நிறுவனங்களையும் எல்லா சாதனங்களையும் உலகத்துல பயன்படுத்தி மனிதர்களுடைய சிந்தனை போக்க அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ரெண்டாவது மிருகம் நம்ம காலத்துக்கு நம்ம பொருந்திட்டு வரோம். யோசிச்சு பாருங்களேன், உலகத்தை பத்தி நம்ம எப்படி பாக்குறோம், இதெல்லாம் ஒரு ஒரு நம்ம மைண்ட்ல வந்து ஒரு உண்மைக்கு மாறான சிந்தனை ஏற்படுத்துகிற விதத்துல செஞ்சுட்டு வருது இந்த பிசாஸ். உண்மைக்கு மாறாது நம்ம எல்லாம் என்ன, நம்ம நம்ம சிந்தனை, நம்ம வாழ்க்கை முறை போக்கெல்லாம் வந்து இந்த மிஷின், இந்த மிஷின்ல நம்ம இருந்த நம்மளுடைய இதோட ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம இதெல்லாம் இது இப்படித்தான் சிந்திக்கிறோம். ஏன்னா அவனுடைய ஐடியாஸ், அந்த மனுஷன் அந்த இதுல மிஷின்ல மாட்டிக்கிட்டு அவனுடைய ஐடியாஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த வில்லன் என்ன மாதிரி சிந்திக்கணும்னு நினைச்சிருந்தாலும் அந்த மாதிரி தான் சிந்திக்க வச்சிருந்தோம். அப்படித்தாங்க பல விதங்கள்ல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாதிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு இயற்கையா பார்த்தோம்னா நம்ம உண்மையான சந்தோஷம் வந்து நித்திய ஜீவன் இல்ல, உண்மையான ஆனந்தம் தேவனுடைய வார்த்தையில, உண்மையான ஞானம் தேவனுடைய வார்த்தையை படித்து அதன்படி வாழ்கிறது இல்ல, உண்மையான பேரின்பம் சந்தோஷம் ஜபத்திலையும் ஆண்டவரோடு நெருங்குறதுலயோ நித்திய ஜீவனை தேடுறது இல்ல. உண்மையான சந்தோஷம் இன்பம் எதுல இருக்கு தெரியுமா? பணத்துலதான் இருக்குது. பணம், வசதி, அதுலதான் இருக்குது பேரின்பம். இந்த மாதிரி ஐடியாஸ் நமக்கு எங்க இருந்துங்க வந்துச்சு? யாருங்க இப்படி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது? பணத்துல இருக்கு. அது அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி இயற்கையான செயற்கையான சிந்தனைகள் பணத்துல இருக்குது, உலக இன்பத்துல இருக்குது, உலக காரியங்கள்ல தான் இருக்கிறது அப்படின்னு நம்மள இப்படி பண்ணி வச்சிருக்கு. தேவனுக்கு உலகத்தை என்ஜாய் பண்றதுல தான் எல்லாம் இருக்குது. இப்ப நீ என்ன ஃபீல் பண்றதான் முக்கியம், இப்ப நீ என்ன உணர்ற. உதாரணத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்கோமே, கேபிள் சேனல் எடுத்துக்கோம், அங்க வர சிந்தனைகள், அங்க வர காரியங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது என்ன? அழகு ரொம்ப முக்கியம், பணம் ரொம்ப முக்கியம், வசதி ரொம்ப முக்கியம், காதல் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? காதல் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணுது? பொருளாசையை ரொம்ப அதிகப்படுத்துது. இதெல்லாம் யார் ஊத்தி இருக்கிறது நம்ம மைண்ட்ல? யோசிச்சு பாருங்க, எங்க யார் அனுப்பிக்கிட்டு இருக்கிறது? பொருளாசையை அதிகப்படுத்துது, வேசித்தனத்தை அதிகப்படுத்துது, எல்லாம் ஆன்டி காட், ஆன்டி பைபிள் ஐடியாஸ் சொல்லுவாங்க. வேதத்துக்கு விரோதமான, தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள். கடவுள் என்ன அன்றி வேற தேவர்கள் இருக்கக்கூடாது, என்ன அன்றி வேற உருவத்தை நீ வைக்காதுன்னா மற்ற உருவங்கள்லாம் நம்ம மனதுல வந்து எப்பப்பா தூங்கும் போது அதுதான் சிந்தனை, எந்திரிக்கும் பாத்ரூம்ல உட்காந்து அதுதான் சிந்தனை, முந்தானத்து பார்த்தது சிந்தனை, இப்ப பார்த்த சிந்தனை. தேவனை சிந்திக்கிற மனசே இல்லாத மாதிரி நம்மள எப்படி யார் பண்ணி வச்சிருக்கிறது? இந்த ரெண்டாவது மிருகம் தாங்க, அது பணம் முக்கியம், இது முக்கியம், உலகம் முக்கியம்னு நம்ம மைண்டே கெடுத்து வச்சிருக்கு. நம்ம மைண்ட்ல எப்படி ஊத்திட்டு இருக்கு பாருங்களா, தேவனுக்கு விரோதமான சிந்தனைகளும் தகப்பன் தாயும் கனம் பண்ணுவாயாக. டிவி இந்த சினிமாலாம் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கு, தகப்பன் தாயும் மதிக்க முடியாத ஒரு நிலைமையில நம்மளை பண்ணி வச்சிருக்கு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கண்ணால பார்த்தாவே பாவம்னு வரும்போது அதெல்லாம் சாதாரணமா ஏற்பட்டுச்சு பாருங்களேன். மத்த உயிரணி ரொம்ப மதிக்கணும், தேவ சாயலா பண்ணிருக்குன்னா கன்னு ஷூட் எல்லாம் பண்ணி உயிருக்கு மதிப்பே இல்லாத மாதிரி செஞ்சு வச்சிருக்கு. இதெல்லாம் ஐடியாஸ் எங்க இருந்து வருது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி பொருளாசையை ஏற்படுத்தி தேவனுக்கு விரோதமான ஐடியாஸ். உங்களுக்கு புரியுதுங்களா, மிருகம் நம்ம மூளைய வடிவமைச்சு கொண்டிருக்கிறது, தேவனுக்கு விரோதமாக வேதத்துக்கு விரோதமாக நம்ம மூளை வடிவமைக்கப்படுது. இன்னும் இன்டர்நெட் எடுத்துக்காங்களேன், தேவனுக்கு விரோதமா பல விதமான, இதுல ஒரு வசனத்துல வருது பெரியோர்களும் சிறியோர்களும் ஏழையும் பணக்காரன் எல்லோரும் அதுல பாதிக்கப்பட போறாங்க. இப்ப அப்படித்தான் ஆயிட்டு இருக்கு தெரியுமா, எத்தனை கோடி மக்கள் பெரியோர்களோ சிறியோர்களோ மணிக்கணக்குல இன்டர்நெட் முன்னாடி உட்காந்து பல விதமான படங்கள் ஆராதனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் ரெண்டாவது மிருகத்தின் வேலை, ரெண்டாவது மிருகத்தின் வேலை. பேஸ்புக் அது இதுன்னு தப்பான தேவனுக்கு விரோதமான ஐடியாஸ். அது இல்லாம வாங்கவும் விற்கவும் முடியாதுன்னு வருது. இப்பெல்லாம் வாங்குறது விக்கிறது எல்லாம் எங்க நிறைய தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாள்ல இன்டர்நெட்ல தான் ஆயிடும், ஆன்லைன் தான் எல்லாம் வாங்குறது விக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு வருது பாருங்களேன். இதெல்லாம் என்ன சொல்லிட்டு வர்றேன் பாருங்களேன், ரெண்டாவது அந்த மிருகம், ரெண்டாவது மிருகத்தின் வடிவங்கள் நம்ம காலத்திலயும் இருக்கு. அது வாயிலிருந்து வர கள்ள போதகங்கள் ஐடியாஸ்ல நம்ம மைண்ட மோல்டு பண்ணிட்டு வருதுங்க. அந்த ட்ரூமன் எப்படி மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு செயற்கையான ஐடியா செயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான், அப்படித்தான் நம்மளும் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இட்ஸ் அ பேட்டில் ஃபார் அ மைண்ட். சரி நம்ம தொடர்ந்து பார்ப்போம், நம்ம நேரம் எடுத்துட்டோம். இதனோட பயங்கரமான கள்ள போதகின் வஞ்சனை, வெறும் கள்ள போதகம் மாத்திரம் இல்ல, டிவியில வர கள்ள போதகம் மாத்திரம் இல்ல, நான் சொல்றேன் நமக்கு வர எல்லா விதமான சிந்தனைகள். நம்ம மைண்ட் எதை ரொம்ப யோசிக்குது, நம்ம மைண்ட் எதுல ரொம்ப பாதிக்கப்படுது, எல்லாத்தையும் இந்த மைண்ட் எத்தாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது. சரி அடுத்ததாக அது பண்ற அற்புத வஞ்சனையை பார்ப்போமே. 13வது வசனம் படிங்க.
அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து.
படிங்க தொடங்க.
மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குறிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குறிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படியும் அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முதல் நூற்றாண்டுல ஆக்சுவலா என்ன நடந்துகிட்டு இருக்கு அதைத்தான் ஒரு வடிவமா அனுப்புற. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல, இந்த சீசருக்கு நீங்க ஆராதனை பண்ணணும் என் மக்களே அப்படின்னு சொல்லி எல்லோரையும் வர வைத்து அவங்க பெரிய மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப மேஜிக்ல ரொம்ப தேர்ந்தவங்க. அந்த ரோம் காலத்துல எல்லாம் மேஜிக்ல ரொம்ப, அந்த ஃபாரோ காலத்துல இருந்த மாதிரி மேஜிக்ல ரொம்ப தேர்ந்தவங்க. எந்த அளவுக்கு தேர்ந்தவங்கன்னா அவங்க பண்ணதெல்லாம் இப்ப எப்படி பண்ணாங்கன்னு கூட தெரியாது. தியர்ஜின்ற ஒரு ஒரு மேஜிக் அவங்க வச்சிருந்தாங்களா, அந்த மேஜிக்ல ஒரு விக்ரம் என்னங்க விக்ரம் பேசுமானா, விக்ரம் எந்திரிச்சு நடந்து விக்ரம் அழுற மாதிரி, விக்ரம் வாய திறந்து பேசுற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ட்ரிக்ஸ், அதெல்லாம் உண்மையான பிசாசனுடைய தந்திரமா இருக்கலாம், அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா. தியர்ஜின்ற ஒரு இது அதெல்லாம் அங்க பண்ணிட்டு இதெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க எல்லாரும் சீசர் ஆராதனை பண்ணுங்கன்னா, எப்படிங்க இதை போய் பண்றது, கல்லா இருக்குது விக்ரமா இருக்குது, சீசருக்கு ஒரு விக்ரம் வச்சிருக்கோம் பாருங்கன்னா சீசர் நடக்கிறத பாக்குறீங்களா அப்படின்னு அது அப்படியே நடந்து பேசுற மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிட்டு திடீர்னு ஒரு கையெழுத்து இப்படி அசைச்சாங்கன்னா அப்படியே வானத்துல இருந்து அப்படியே நெருப்பு வர மாதிரி அந்த பலிபடுத்துற நெருப்பு வரமா. பாருங்க எல்லோரும் என் அருமையானவர்களே, சீசரை விட பெரிய தேவன் உண்டா, சீசரே கர்த்தர், எல்லோரும் கீழே அந்த ஜனங்க இப்ப விடுறாங்க இல்லைங்களா எத்தனையோ பேர், அந்த மாதிரி எல்லாரும் அந்த வஞ்சனையில உழுவாங்களா, அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதைத்தான் அவர் அங்க எழுதுற, இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் வஞ்சனை மோசம். நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இது பழைய ட்ரிக்கு, இதெல்லாம் புதுசு இல்ல. நம்ம மோசே காலத்துல நடக்கல, மோசே பெரிய அற்புதங்களை செஞ்சாரு, அதை பார்த்து அந்த ஃபாரோனுடைய இவங்களும் செய்யல. இதெல்லாம் ட்ரிக்ஸ், இப்ப பண்ணலாம், பிசாசினால அற்புதம் செய்ய முடியாதா, என்ன நினைக்கிறீங்க? ஐயோ நிறைய செய்யும், நிறைய செய்யும். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஒரு பவர் வெளிப்படுறதுனால, ஒரு அற்புதம் வெளிப்படுறதுனால விஷயமே இல்லைங்க. அதுல கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு அற்புதம் பவர் வர்றதை பத்தி விஷயமே இல்லை. மோசஸே நமக்கு வார்னிங் பண்ணிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவ வார்னிங் பண்ணிருக்கிறார், பல கள்ள தீர்க்கதரிசிகள் போட்டு பெரிய அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பாங்க செய்வாங்கன்றாங்களே. அந்த செய்யறதுனால பவர் வெளிப்படுறதுனால அதுல கடவுள் இருக்கிறாருன்ற விஷயமே இல்ல. நம்ம ஊர்ல இது தெரிஞ்சுக்கணும், அதுல எல்லாம் விஷயம். அது செய்யறதுனால தேவ வசனத்தின் பக்கம் நம்மளை கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க வச்சு அவர் கற்பனையின்படி நம்ம வாழ்க்கை நடத்துறாங்களோ அதுல தாங்க இருக்கு விஷயம். பவர் வெளிப்படுறதுனால பெரிய விஷயம், பெரிய அற்புதம் நடந்துருச்சு, பெரிய வல்லமை நடந்துருச்சு, சரி என்ன பிசாசு கூட செய்ய முடியும்னு வேதம் மோசேவே வார்ன் பண்ணி இருக்கிற நிறைய இடத்துல. அந்த மாதிரி வந்தாங்கன்னா நீங்க தேவனை விட்டு போறதுக்கு ஜாக்கிரதையா இருங்க, அது கடவுள் உங்களை டெஸ்ட் பண்றது கூட அனுப்புறாருன்னு சொல்லி இருக்கிறார். நம்ம ஊர்ல பாருங்களேன், பெரிய இதுதாங்க நம்ம ஊர்ல கத்துக்க வேண்டியது. வெறும் பவர் வர்றதுனால அது கடவுள்ன்றது இல்ல, கடவுள்ன்றது இல்ல, பவர் தான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்றது இல்ல பாருங்களேன். இதனோட வஞ்சனை, ஒரு டைம்ல ஒரு மனுஷன் இருந்தா, அந்த மனுஷன் வந்து நிறைய அற்புதங்களை செய்யறான்னு சொல்லி நிறைய பேரை இழுத்துக்கிட்டாங்க. பக்கம் கூட்ட கூட்டமா போவாங்க அவருடைய அற்புதத்துக்கு. என்னன்னா அவர் திடீர்னு அவர் மீட்டிங்ல என்ன செய்வாரு, கர்த்தர் என்னோடு பேசுகிறார். என்ன அந்த ஏழாவது D5 உட்கார்ந்து இருக்கிற மேரி, உனக்கு இடுப்பு வலி இருக்கிறது என்று கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், இன்று உனக்கு சுகமளிக்க போறார் தேவன் அப்படின்ன உடனே திடீர்னு பார்த்தா D5 மேரி தான் உட்கார்ந்து இருக்கும். எந்திரிச்சு வந்து பார்த்தா அவர் கைய வைப்பாரு தலை சுத்தி, அந்த அம்மா கீழே விழுந்து எந்திரிச்சு என் அடிப்பு வலி அருமையா சரியாயிருச்சு அப்படின்னு பெரிய சாட்சி கொடுக்கும். என்ன பண்ணாங்க, இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்தது. என்ன இது எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் மீட்டிங்க்கு வருவாங்க இல்லைங்களா, வரும்போது எல்லாருக்கும் ஒரு கார்டை கொடுப்பாங்க. கார்டை கொடுத்துட்டு உங்க பேர் என்ன, உங்களுக்கு ஜெப தேவைகள் என்ன இருக்கு, எது என்ன வியாதின்னு எழுதுவாங்க. அதுல பேக் பெயின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த பேக் பெயின்னு எழுதிட்ட உடனே அங்க போய் உட்காந்துக்குவாங்க மேரி. மேரி எழுதிட்டு போயிருக்கோம். இது என்ன ஆயிருக்கு, இந்த செக்ரட்டரி அவங்க வச்சிருக்கிற ஆளுங்க எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவர் வந்து ஒரு சின்ன மைக்ரோபோன் காதுல போட்டிருப்பார், உள்ள போட்டுப்பா. நம்ம ஊர்ல இன்னைக்கும் நடக்குது, இன்னைக்கும் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஃப்ராடுன்னு சின்னது கண்ணுக்கே தெரியாது, உள்ள போட்டிருப்பாரு. அந்த அம்மா மேரி ஒரு கார்டை பார்த்துட்டு, ஓ இவங்க மேரின்னு பார்த்துட்டு மைக், அந்த அம்மா மைக் வச்சுட்டு இவருக்கு ஓதும். இவருக்கு ஓதி இது மேரி, அந்த எங்க உட்காந்துருக்காங்க தெரியுமா, D5 உட்காந்துருக்காங்கன்னா இவரு கண்ணை மூடிட்டு அந்த அம்மா பேச்ச கேட்டு கர்த்தர் எனக்கு சொல்றாருன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இது இந்த டாக்டிக் வந்து இது பழைய டாக்டிக். இது மாத்திரம் இல்லாம பல விதமா நம்ம ஊர்ல பயன்படுத்துறாங்க தெரியுமா, ரொம்ப டாக்டிக். ஆட்டோ சஜஷன் இருக்கு, ஹிப்னாட்டிக்ஸ் இருக்கு, ஹிப்னோசிஸ் பண்றதுன்னு இருக்கு. இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்து கத்துக்கிற டாக்டிக்ஸ். யோகால பண்ணி இந்துங்க பண்ற சில இதெல்லாம் இருக்குது. பவர் அப்படியே பின்னாடி ஒரு ஒரு மாதிரி ஏற, பாம்பு ஏறுற மாதிரி ஒரு பவர் ஏறுற மாதிரி அந்த இடத்துல ஆவுறது. இதெல்லாம் சத்தம் போட்டு மந்திரம் சொல்றதே சொல்லி, இதெல்லாம் டாக்டிக்ஸ். இதெல்லாம் கடவுள் இல்ல, இதெல்லாம் கடவுள் இல்ல, இதெல்லாம் வெறும் ட்ரிக்ஸ் தான். அந்த காலத்துல பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரிக்ஸ் மாதிரி இந்த காலத்துல சில ட்ரிக்ஸ் பண்றாங்க. அது இல்ல, அதை விட பெருசு அற்புதம் இங்க நடக்க போகுதுன்னு வருது. இதுக்கே நம்ம ஆளுக உளுந்துடுறாங்க, இதுக்கெல்லாம் நிப்பாங்களா? அதை விட பெரிய அற்புதங்கள் வானத்துல இருந்து வர்றதெல்லாம் போட்டிருக்கு. பிசாசு அப்படி எல்லாம் கொண்டு வரும் பாருங்களேன், பெரிய வஞ்சனைகள். அதான் நம்ம பாத்துக்கணும். ஆனா இவங்களுடைய குறிக்கோள்னா என்னன்னு பாக்கணும். ஏன் இதெல்லாம் செய்யறாங்க, ஏன் இதெல்லாம் உண்மையான சிலுவை பக்கம் வராம, உண்மையான சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி அதுக்கு ஏற்ற வாழ்க்கை, ஜீவனுள்ள தேவனை ஆவியோடு ஆராதிக்காதபடிக்கு இந்த பக்கம் திரும்பி ஒரு அந்தி கிறிஸ்துவ அவங்க ஆராதிக்கணும், தேவ வசனத்தின் பக்கமே அவங்க போகக்கூடாது அப்படின்னு செய்யற ஒரு பிசாசு, இரண்டாவது மிருகத்தின் வஞ்சனை. அதுதான் அங்க செய்யறான். அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு எப்படி செயல்படுறாங்க பாருங்களேன், எப்படி பயங்கரமா நடக்கிறத பாக்கிறோம். அதான் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வல்லமா பவர் நடக்கிறதுல ஒரு விஷயமா இல்ல, அது எங்க கொண்டு போய் விடுது, மக்களை தேவ ஜீவனுள்ள தேவன் பக்கம் திரும்பி அவருடைய கற்பனைகளின் படி வாழ்ந்து அவர் வசனத்துல வளர மக்களை வைக்கிறதா? அது இல்லைன்னா அது பிசாசு கிட்ட இருந்து வருது, தெளிவா பார்த்துடலாம். எவ்வளவு பெரிய பவரே வரட்டும், ஏன் செத்தவங்க உயிரோடுமே எழும்பட்டோம், பிசாசு கூட செய்ய முடியும். அது செஞ்சாலும் அது எங்க போய் முடியுது, தேவன் பக்கம் உண்மையான சுவிசேஷம் பக்கம் திரும்பலன்னா அது வந்தது பேகிட்ட இருந்து வந்துச்சு. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். பவர்ல ஒண்ணும் இல்ல, பவர் விஷயமே இல்ல, அதுல எல்லாம் நம்ம ஏமாந்துட கூடாது பாருங்களேன். ஏன் இந்த ஜனங்கள்லாம் அதுக்கெல்லாம் ஓடுறாங்க பாருங்களேன், இயேசுவை தேடியா ஓடுறாங்க, பவரை தேடி ஓடுறாங்க, வல்லமையை தேடி ஓடுறாங்க, இயேசுடைய வார்த்தையை தேடி இல்ல. ஒரு வசனம் படிப்போம், 2 தெசலோனிக்கர் 2:9.
சகோதரரே,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்பட்டு சேர்க்கப்படுவதையும் குறித்து
2 தெசலோனிக்கேயர் 2:9 சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும்
சகலவிதமான அடையாளங்கள் வஞ்சனைகளோடு பொய்யான அற்புதங்களோடு இருக்கும்னு போட்டிருக்கு. ஏன் அப்படி என்ன ஆகும் தொடர்ந்து படிங்க.
ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கு அறியாமல் போனவர்கள்
பாருங்களேன். ரட்சிக்கப்படத்தக்கதாக இவங்க எல்லாம் ஏன் இப்படி ஏமாந்து போறாங்க. ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல உள்ள அன்பு அவங்களுக்கு இல்லாததுனால ரட்சிக்கப்படுது. எதன் மூலமா தான் ரட்சிக்கப்பட முடியும்? சத்தியத்தின் மூலமா. ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் அன்பு அவருக்கு இல்லாததுனால என்ன ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. பொய்யை தொடர்ந்து படிங்க. பொய்யை நம்பத்தக்க ஆவியை அவங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறார் தேவன். இப்படிதான் காடெல்லாம் வச்சு ஏமாத்துறாங்களே, இப்படி எல்லாம் இது பண்றாங்களே, அதைத்தான் நாங்க நம்புவோம். ஏன்னா அந்த ஆவி தான் கடவுள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. என்ன பண்றது, சத்தியத்தை நம்புகிற ஆவி அவங்களுக்கு இல்லாத போனதுனால பொய்யை நம்பத்தக்கத்தாக வஞ்சனையான ஆவியை அவங்க கொடுத்திருக்கிட்டுதான் ஓடுறாங்க ஜனங்க. வஞ்சனையான ஆவியை பெற்றுக்கொண்டு தான் 2வது மிருகத்தின் அற்புத வஞ்சனை வஞ்சனையை பாக்குறோம். சரி, அந்த ரெவலேஷன் தொடர்ந்து படிங்களா. நம்ம விட்ட வசனத்துல இருந்து
மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறக்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்திலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சுரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சுரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது.
பாருங்களேன், அதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சுகிட்டு இருந்த சீசருடைய உருவத்துக்கு அவங்க செஞ்சுகிட்டு இருந்த இதெல்லாம் அவர் சொல்ற. அப்புறம் தொடர்ந்து
அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடியும் செய்தது.
பாருங்களேன், அது வந்து பயங்கரமான காரியங்கள் அங்க செய்யறது. அந்த காலத்துல அப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆராதிக்காத சீசர் ஆராதிக்காதவங்களுக்கு பெரிய வறுமை. ஸ்மிர்னா சபை உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அதுல வந்து உன்னுடைய வறுமையை நான் பாக்குறேன்ற, நீ ரொம்ப ஐஸ்வர்யவான் இருக்கே, அவங்க வறுமையா போனாங்க. இதெல்லாம் அவங்க செய்யாததுனால விக்க முடியல, பிசினஸ் பண்ண முடியல, வாங்க முடியாத நிலைமைக்கு அவங்களுக்கு போயிருச்சு. எப்படி கூட ஆயிடுச்சுன்னா சீசர் அடையாளம் போட்டு ஒரு காசு வரும், அதான் காசு அந்த காலத்துல சீசர் அடையாளம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவர் படம் போட்டிருந்தா. இப்ப கூட காந்தி தாத்தா படம் எல்லாம் போட்டிருக்கு, நம்மளாம் இல்ல நாங்கெல்லாம் வைக்க மாட்டோம் சொல்றோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா சீசரே கர்த்தர்னு கீழே போட்டிருக்கோம், சீசரே ரட்சகர்னு போட்டிருக்கோம், தி டிவைன் ஒன், தெய்வீகமான சீசர்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் அந்த டைம்ல அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்னு கிறிஸ்தவங்க நின்றதுனால அவங்க விற்க முடியாம வாங்க முடியாம பிசினஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டான். அப்படியெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதைதான் அவர் விற்க முடியாம வாங்க முடியாம அப்படின்னு பாக்குறோம். கடைசியாக அதுக்கு இருக்கிற அடையாளம் மார்க், இதுதான் ரொம்ப நிறைய பேரு ரொம்ப குழப்பம் இதுல இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து தெளிவா பார்ப்போம். அடுத்தது படிங்க.
இதுலே ஞானம் விளக்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்த்து கடவன், அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது, அதனுடைய இலக்கம் 666.
இதனோட மார்க், இது எல்லாருக்கும் ஒரு மார்க் கொடுக்குது. இந்த 2வது மிருகம் என்ன பண்ணுது, தனக்கு சொந்தமானவர்களுக்கெல்லாம் ஒரு மார்க்க போடுது அப்படின்னு அந்த வசனத்துல வருது. இத பாத்தீங்கன்னா லிட்ரலிஸ்ட், இதை வந்து லிட்ரலிஸ்ட் ஃபியூச்சரிஸ்ட் எல்லாம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் என்ன தெரியுமா, இதுதான் இந்த பிசாசு போடுற ஒரு மார்க், உங்க நெத்திலயோ சரி இல்ல ரைட் ஹேண்ட்லயோ ஒரு மார்க் போட போகுது. இது வந்து ஒரு டாட்டூக்கு என்ன சொல்றது, மச்சம், ஒரு மச்சமா இருக்கலாம், அந்த பிசாசுடைய மச்சமா இருக்கலாம். இல்ல வரப்போல காலங்களில் என்ன நடக்க போகுதுன்னா, கம்ப்யூட்டர் சிப்பை போட்டுருவாங்க, உங்க இதுல போட்டுருவாங்க. அது இல்லாம நீங்க வாங்க முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் கிரெடிட் கார்டு சைன் இருக்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சிப் வந்துடும், வாங்க முடியாது, விற்க முடியாது, அப்படிலாம் வரும். ஆனா அப்படிலாம் வந்தாலும் வரலாம், நமக்கு தெரியல, அப்படிலாம் வந்தாலும் வரலாம். ஆனா பாயிண்ட் என்னன்னா, இது வந்து 42 மாதங்கள் நடக்கிற விஷயத்தை பத்தி கேட்டு, இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலிருந்து ரெண்டாவது வருகை வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மார்க் இன்னைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். வரப்போறத பத்தி மாத்திரம் பேசல, இன்னைக்கும் அது இருக்கு, இன்னைக்கு அது இங்க இருக்கு. என்ன மார்க் அது? பழைய காலத்துல பார்த்தோம்னா ஒரு மிருகத்துக்கோ இல்ல ஒரு அடிமைக்கோ வந்து அவங்க என்னுடைய அடிமை, என்னுடைய மிருகம், வேற யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு மார்க் போடுவாங்க. என்னதுன்னு காமிச்சுக்கிறதுக்கு நம்ம கூட இப்ப ஸ்டீல் பாத்திரத்துல நம்ம பேரை போட்டுக்கிறது இல்ல, நம்மளுக்கு தான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மார்க். அது எங்க போடுவாங்க? ரைட் ஹேண்ட்ல போடுவாங்க, இல்லைன்னா யாருதுன்னு பாக்குறதுக்கு அங்கதான் போடுவாங்க. ரைட் ஹேண்ட்ல இருக்கும், இல்லைன்னா நெத்தியில இருக்கும் பாக்குறதுக்கு. அத ஒரு இதா, ஒரு அடையாள மொழியா இது போட்டிருக்குங்க. இது வெறும் ஒரு சிப்பு மாத்திரம் இல்ல, ஒரு மச்சம் மாத்திரம் இல்ல, அதை விட ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி இது பேசுது. ஆவிக்குரிய விஷயம், ஏன்னா இது லிட்ரல் புக் இல்ல இல்லையா, ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இதுல போட்டிருக்கு. என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி மார்க் அண்ட் ரெவலேஷன்ல எங்க வந்திருக்கு? 7வது அதிகாரம் 2வது வசனம் படிங்களா.
ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நான் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று
பாருங்களேன். நெற்றியில முத்திரை போடணும், யாரு? தேவனுடைய மனிதர்களுக்கு நெற்றியில, கிறிஸ்தவர்களுக்கு முத்திரை போடணும் அப்படின்னு அவர் சொல்றார். அது வந்து எசேக்கியல் ஒரு அடையாள மொழியில அங்க பயன்படுத்தி சொல்றாரு. அவங்க நெத்தியில முத்திரை போடணும், ஏன்? அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அவங்களை காப்பாத்தணும்ன்றதுக்காக ஒரு முத்திரை போடணும். அது வரைக்கும் நீங்க அதை அனுப்பாத இருங்கன்னு போய் அதை நிறுத்துறார். அப்படின்னும் போது முத்திரைனா கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற முத்திரை. எனக்கு நெத்தியெல்லாம் பெருசா இருக்கு, எனக்கு நெத்தியில ஏதாவது முத்திரை நீங்க பாக்குறீங்களா? இல்ல, முத்திரை இல்ல. அது முத்திரை, லிட்ரல் முத்திரையை பத்தி அது பேசலாம். முத்திரைனா என்ன? நெத்தியில இருக்கிற முத்திரைனா ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பரிசுத்தாவி தான் ஒரு முத்திரையா பாக்குறோம். ஒரு பரிசுத்தாவி இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற அடையாளம் என்ன? வேதம் காட்டுற அடையாளம், ஒரு பரிசுத்தாவி இருக்கிற மனுஷன் வந்து எப்ப பாரு தேவனுடைய சிந்தனைகளை சிந்திக்கிறவன், அவன் ஃபோர்ஹெட்ல மார்க் இருக்குன்னா எப்ப பாரு அவன் மூளையில என்ன ஓடிட்டு இருக்கும்? தேவனுடைய சிந்தனைகளை சிந்திக்கிறவன். சங்கீதம் 1 சொல்ற மாதிரி இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிறவன், அதான் ஒரு பரிசுத்தாவி உள்ள மனுஷனுடைய அடையாளம். That is a sign of a man. பரிசுத்தாவி இருக்கிற ஒரு மனுஷன் அவன் கடவுளுடைய காரியங்களை சிந்திப்பான். அந்த கடவுளுடைய காரியங்களையே சிந்திப்பதனால அவன் ரைட் ஹேண்ட் எடுத்தோம்னா கடவுளுடைய காரியத்தின்படி தான் அவனோட வாழ்க்கை முறை இருக்கும், வாழ்க்கை முறை இருக்கும். பாருங்களேன் அந்த இந்த முத்திரை, அதே அதிகாரத்துல 14வது வசனம் படிங்களா, 7:14. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு போட்டிருக்கு, இல்ல 7:14.
அதற்கு நான் ஆண்டவனே
அதிகாரத்துல அவர்கள் வந்து ரொம்ப பரிசுத்தமா இருப்பார்கள், நீதியா இருப்பார்கள், பக்தியான வாழ்க்கை, பெண்களோடு தங்களை அசுத்தப்படுத்திக்காம அப்படி இருப்பாங்கன்னு வருது. அவங்க அப்படித்தான் தேவனுடைய மனுஷனுடைய அடையாளம். பழையற்பாட்லயும் இதை பத்தி சொல்லி இருக்காங்க, நெத்திலையும் ரைட் ஹேண்ட்லயும். உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிப்போம், உபாகமும் 6:8.
அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது.
என்ன சொல்றாரு? எதை கட்டிக்கணும்ன்றார் ஆண்டவர்? என்னுடைய வார்த்தைகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லும் போது, எப்பா என்னுடைய வார்த்தைகளை நீ இரவும் பகலும் நீ படிக்கணும், வீட்டுல தூங்கும் போது, படுக்கும் போது, எந்திரிக்கும் போது பிள்ளைகளோடு பேசணும், நீ அதை வந்து உன் கையில கட்டிக்க, நெத்தியில கட்டி, கண்களுக்கு நடுவுல கட்டிக்கணும், நெத்தியில கட்டிக்க. என்ன சொல்றாரு? அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களும் லிட்டரலா எடுத்துக்கிட்டு ஒரு பாக்ஸ்ல ஆண்டவருடைய வசனத்தை எழுதிட்டு இங்க ஒன்னு தொங்க விட்டுக்குவாங்க. கையில கட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்க ஒரு வசனத்தை தொங்க விட்டுக்குவாங்க. இன்னைக்கு கூட பண்றாங்க யூதர்களை பாத்தீங்கன்னா, சில பேர் அந்த எத்தனிக் ஜூஸ் இன்னைக்கு கூட அப்படி தொங்க, அதுவும் ஆண்டவர் சொல்றாரு. அதை பார்த்தா மெச்சத்துக்க போற, ஒரு பாக்ஸ போட்டுக்கிட்டா நெத்திலயோ கையிலயோ, அது இல்ல. ஆண்டவர் சொல்றது, எப்பப்பாரு என்னுடைய வசனத்தை நீ சிந்திக்கிறவனா இருக்கணும், என்னுடைய வசனத்தை இரவும் பகலும் நீ சிந்திக்கிறவனா இருக்கணும். அந்த வசனத்தின்படி ரைட் ஹேண்ட்னா நம்ம வாழ்க்கை எப்படி நடத்துறோம், அதன்படி நீ செய்கிற உன் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், அதன்படி இருக்கணும். அதுதான் அவர் சொல்றார். ரைட் ஹேண்டு நெற்றினா நம்முடைய தியானத்தையும் நம்ம வாழ்க்கையும் பத்தி தான் அது பேசுது. அதை பத்தி தாங்க அவர் பேசுறாரு. இங்கேயும் அதை பத்தி தான் அது பேசுறாரு. பாத்தீங்கன்னா அதே அதே அந்த மிருகம் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் காப்பி அடிச்சுட்டு வருது இல்லைங்களா. திரியேக தேவம் பண்றது, அவர் எப்படி முத்திரை போட்டிருக்காரு தன்னுடைய ஜனங்களுக்கு, இதுவும் தன்னுடைய ஜனங்களுக்கு தனக்கு சொந்தமானவர்களுக்கு ஒரு முத்திரை போடுது. இது என்ன முத்திரை போடுது பாருங்களேன், சாத்தானுடைய முத்திரை. அதனோட குறிக்கோளே என்ன, அந்த முத்திரையை போடணும். தன்னுடைய மக்கள் யாரு, தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு முத்திரை போடுது. எப்படி முத்திரை போடுதுன்னு நம்ம யோசிச்சோம்னா, சாத்தானுடைய சிந்தனை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பல விதத்துல மனுஷனுடைய மைண்ட்ல அவனுடைய சிந்தனைகளை ஓதி ஓதி விட்டு அவங்களுடைய மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அவன் விரும்புற மாதிரி சிந்திக்க வச்சு என்ன பண்ணுது தெரியுமா, ஒரு டைம் வந்துக்கும் அவங்களுக்கு முத்திரை போட்டுறது, இவன் என் சிந்தனையே தான் சிந்திப்பான், என்னுடைய காரியத்தையே தான் இவன் சிந்திப்பான் அப்படின்னு அவங்களுக்கு அப்படி பண்ணி விட்டுருது சாத்தான். சாத்தானுடைய சிந்தனைகள் ஏன் பாருங்களேன், நம்ம இதுல பார்த்த மாதிரி உலகத்துல நம்ம காரியங்கள் சிந்திக்கிற காரியங்கள், மீடியா என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது, அது வந்து நம்ம பார்த்துட்டு விட்டுற மாதிரி இல்ல, சில தப்பான காரியங்கள் அது வந்து நம்ம மனசுல ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு வருது, புரியுதுங்களா. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அது போயிடாது, வளர்ந்துகிட்டே வருது, உள்ளுக்குள்ள வளர்ந்து 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 ஒரு டைம்ல என்னாமோ நம்மளை கூட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு வருது, அது ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டு போகுது. இந்த உலகத்தின் சிந்தனைகள், சாத்தானுடைய சிந்தனைகள் அதெல்லாம் கூட்டு வருது. சாத்தானுடைய சிந்தனைகள்னா என்னங்க, அவனுடைய ஆரம்ப சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு, முதல்ல அவன் வாய் திறந்த உடனே என்ன சொன்னான், என்ன பண்ண வச்சான், மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை உண்மையா, நீ சாகவே மாட்டாய், அதான் சாத்தானுடைய சிந்தனைகள். சாத்தானுடைய சிந்தனை எப்படி, அதான் அவனுக்கு கடவுளுடைய வார்த்தையின் மேல நமக்கு நம்பிக்கை இல்லாத செய்யறது தான் அவனுடைய சிந்தனைய, அதுதான் அவனுடைய முயற்சிய. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்ப கூடாது, ஆண்டவருடைய வார்த்தையிலேயே நம்ம நம்ப கூடாது, தரித்திருக்க கூடாது, அதுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் பல விதமா அவன் செய்வான், ஆண்டவருடைய வார்த்தையில நம்ப கூடாது. ஒரு பரிசுத்தாவி உள்ள மனுஷன் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருப்பான், அவன் மைண்ட் எல்லாம் தேவ வசனத்துல நிறைஞ்சிருக்கோம்னா அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை எங்கெங்க பார்க்க முடியுது. இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்மளும் சபையா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்களா, இல்ல இந்த மாதிரி பல விதமான மீடியா அங்க இங்க வர சிந்தனை தான் அவங்க மனசுல ஓடுகிற உலக சிந்தனைகள், பிசாசின் சிந்தனைகள், அதுக்கு தான் இடம் கொடுத்துக்கிட்டு கோட்டையை கட்டிக்கிட்டு வரீங்களா. யோசிச்சு அது அங்கோடு நிக்காது, அது உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கு, ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கு, கோட்டையை கட்டின பிறகு அந்த கோட்டையை இடிக்கவே முடியாது ஒரு டைம்ல, இல்லங்க பணம் உங்களுக்கு அந்த நிம்மதி கொடுக்காது, இல்ல அந்த கோட்டை கட்டியாச்சு கேட்க மாட்டார் அவர், இல்லங்க பாவம் அந்த நிம்மதியை கொடுக்காது அதுக்கு பின்னாடி போவாதீங்க இல்ல கேட்க மாட்டார், கோட்டையை கட்டியாச்சு முத்திரை போட்டாச்சு இன்னமே அது கேட்காது. அந்த மாதிரி மைண்ட்ல நம்ம மைண்ட்ல வேலை செஞ்சுட்டு வருது, இட்ஸ் அ பேட்டில் ஃபார் த மைண்ட், உங்களுக்கு புரியுதுங்களா, ரொம்ப முக்கியமா நான் புரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். நீங்க நம்ம மைண்ட் அது போர் செய்ய பார்க்குது, பல விதமான சிந்தனைகளை கொடுத்து. ஆனா தேவன் நம்மளுக்கு எப்படி விரும்புறாரு பாருங்களேன், இப்ப எங்க தேவனுடைய வசனத்தின் அதிகாரம், தேவனுடைய வசனத்தை நம்புறதுன்றதே மக்கள் ரொம்ப அரிதா போயிட்டாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் சொல்றது நாங்க பைபிள நம்புறோம் பைபிள நம்புறோம், எங்க எப்போல படிக்கிற பைபிள, நீ உன் மைண்ட்ல ரொம்ப என்ன ஓடுது, அதுதான் தேவனுடைய முத்திரை இருக்கிறதுக்கு அடையாளம். இரவும் பகலும் என் வசனத்தை நெத்தியில கட்டிக்க கையில கட்டிக்கனா என்ன, எப்பப்பார் தேவ வசனத்தை சிந்திச்சு கொண்டிருக்க, அதை விட்டுட்டு என்ன சிந்திக்கிறோம் நம்ம மைண்ட்ல, அதாங்க பிசாசுடைய முத்திரை, வேற ஒன்றும் இல்ல. அவனுடைய சிந்தனைகள் தேவ வசனத்துக்கு மேல சந்தேகம், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் மேல சந்தேகம், அதனாலதான் பைபிள ரொம்ப பேர் படிக்கிறது இல்ல. ஏன் நம்ம பைபிள்லாம் ரொம்ப படிக்கிறது, இரவும் பகலும்னா இதை விட்டா எனக்கு வேற வேணா இல்ல, என் மைண்ட் எல்லாம் இதனாலதான் மோல்ட் ஆகணும்னு ஏன் பைபிள படிக்கிறது இல்ல, மெய்யாகவே தேவன் இதெல்லாம் படிச்சுட்டு அவனை காப்பாத்திடுவாரா, இது இருந்தா பைபிள் ஒண்டி இருந்தா அவனுக்கு போதுமா, எப்பப்பார் பைபிள் பைபிள்னு இருந்தா பொழைச்சிருவியா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கோன்னு வாக்கு தத்தம் பண்ணிருக்கேன், ஆனா அதை நம்ப விடாம நம்மள பல விதங்கள்ல சிந்தனை போக்குல நடத்துறதுக்கு சாசுடைய பெரிய தந்திரம், இரண்டாவது மிருகத்தினுடைய தந்திரம். தேவனுடைய வசனத்தை நம்புறதுனா நம்பாததுனால, அந்த சத்தியத்தை நம்ம சந்தேகப்படுறதுனால தாங்க ஆண்டவருடைய வசனத்தை நம்ப, அது என்ன பண்ணுது, ஆண்டவருடைய வசனத்தை நம்புறது இல்ல. ஏன் ஈவால ஈவ் என்ன பண்றா நெக்ஸ்ட், ஆண்டவருடைய வசனத்தை நம்ப, ஆண்டவர் எதை தடை செஞ்சிருக்காரோ அதை புடுங்கி 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 சாப்பிடுறது, அதுதான் ரைட் ஹேண்ட்ல வேலை செய்யறது. முதலாவது இங்க ஆண்டவருடைய வசனத்தின் மேல சந்தேகம், ஆண்டவருடைய வசனத்தை நம்புறதுல இரவும் பகலும் தேவனுடைய இதுல நெத்தியில அந்த முத்திரை இல்ல, எப்பப்பார் சந்தேகம். அதனால பல விதமான சிந்தனைகள் மனசுல ஓடுது சந்தேகப்பட்டுக்கிட்டு. அதனால என்ன ஆகுது, தேவன் எதை தடை செஞ்சிருக்காரோ ரைட் ஹேண்டு அதைத்தான் புடுங்க புடுங்க போகுது. இதுதான் பிசாசுடைய முத்திரை. இன்னைக்கு இல்லையா, கோடானி கோடி மக்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க நெத்தியில எல்லாம் என்ன இருக்குது, இந்த மிருகத்தின் முத்திரை இருக்கு. நம்ம எல்லாரும் நம்ம நெத்திய பாத்துக்கணும், நம்ம ரைட் ஹேண்ட பாத்துக்கணும். நம்ம எல்லாரையும் அழைக்குது இந்த வசனம். உங்க நீங்க எங்க இருக்கிற, உன் நெத்தியில முத்திரை இன்னைக்கு இருக்குதா, உன் ரைட் ஹேண்ட் எங்க இருக்குது. நம்ம யாரோ பக்திமானங்க தான் இரவும் பகலும் தேவ வசனத்தை. நம்ம எல்லாம் ஆர்டினரி கிறிஸ்டியன்ஸ். உலகத்துல நம்ம பாக்கிறோம் இல்லையா, நம்ம பிள்ளைங்கள்லாம் டிவியை பாக்குது, நம்ம பிள்ளைங்கள்லாம் உலகத்துக்கு போயிட்டு வருது. 12 மணி நேரம் இந்த இன்ஃபெக்ஷன் நிறைந்த உலகம், அந்த ஆர்டிபிஷியல் உலகத்துல சிந்தனைகளா மனசுல ஓடுது. அவங்களுக்கு நம்ம வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு குடும்ப ஜபத்தை நடத்தக்கூடாது. இன்ஃபெக்ஷனா நிறைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு வேக்சினேஷன் போடணும்னு வாங்க புழைக்கிறதுக்கு. வேக்சினேஷன் என்ன, தேவ வசனம் தான் வேக்சினேஷன். ஒரு குடும்பத்தில் ஒரு 1/2 hour பிரேயர் நடத்த முடியலன்னா இன்னும் கொஞ்ச நாள் எங்கெங்க நிக்க முடியும், அந்த குடும்பம் எங்கெங்க, அந்த பிள்ளைங்கெல்லாம் பக்தியில வளர முடியுது, எப்படி நடத்த முடியும். சிந்தனை எல்லாம் உலக சிந்தனை ஓடுது. அது 12 மிருகம் பயங்கரமா சிந்தனைகளை புகுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு வேக்சினேஷன் போடுறது இல்ல. வீட்டுல ஒரு 1/2 hour அந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். ஒரு 1/2 hour குடும்ப ஜபம் நடத்தக்கூடாது. ஆண்டவருடைய சிந்தனை, ஆண்டவருடைய வசனம், அது படிக்கிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. அது படிக்கலன்னா எப்படி நம்ம வளர போறோம், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நடக்குது பிராக்டிக்கல் லைஃப். நம்ம நெத்தியில என்ன இருக்கு, மிருகத்தின் முத்திரையா பிசாசின் முத்திரையா? தேவ வசனத்தின் அதிகாரத்தை நம்ம நம்புறோமா? இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்ம நம்புறோமா? அந்த வாழ்க்கையின் போக்கு நமக்கு இருக்குதா? நம்ம மைண்ட்ல என்ன ஓடுது, அதை தான் நம்ம சிந்திச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான பாடம் அதுதான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெயம் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஒரே ஒரு காரியத்தை ஒண்டி சொல்லி முடிச்சிடுறேன். அந்த மிருகத்தின் முத்திரையை பத்தி என்ன போட்டிருக்கு, அது நம்பர் 666. என்ன இது 666? நிறைய பேர் என்ன பயங்கரமா சொல்லுவாங்க, இதுதான் நீரோ, இதுதான் போப், இதுதான் முகமது, இதுதான் ஹிட்லர், இதுதான் WWW வருது இல்லைங்களா, வேர்ல்டு வைட் வெப், இதுதான் இன்டர்நெட் 666. என்ன சொல்ல பாக்குறாங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு கெமிட்ரியான ஒரு கேம், அதாவது என்னன்னா உங்க பேருக்கு இருக்கிற ராணின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை போட்டு நான் ரொம்ப விரும்புகிறது 526 பேர் இருக்கு நம்பர் இருக்கிறவங்க அப்படின்னா 526 ஓ ராணியா, ஓ ஆஹா இவ்வளோ நல்லா சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒரு கேம் இருக்கும். அந்த மாதிரி கேமை தான் ஜான் ஆடுறாருன்னு எல்லாரும் அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜான் அதை பத்தியே பேசல. நம்பரை ஜான் யூஸ் பண்றது எதுக்குன்னா, ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர் சொல்றாருங்க. 12,000 சொல்றாரு எதுக்கு, 144,000 ஜனங்கன்றார் எதுக்கு, தேவனுடைய மொத்த ஜனங்க. இன்னொரு இடத்துல 10 கொம்புங்கன்றார் எதுக்கு, அதுக்கு ஃபுல் பவர் இருக்கு அப்படின்றார். 7 தலைங்க அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னும் நம்ம நம்பரை யூஸ் பண்றது ரொம்ப எக்கச்சக்கமா நம்பரை ஒரு நம்பரை யூஸ் பண்றாரு. எதுல ரெவலேஷன்ல 7 சபைகள், 7 முத்திரைகள் இல்லைங்களா, 7 எக்காள சத்தம், 7 கண்கள், 7 கொம்பு. என்ன அதுக்கு 7னா என்ன, பரிபூர்ணம், பரிபூர்ணம், பெர்ஃபெக்ஷன். 6னா என்ன, பரிபூர்ணம் இல்லாதது. அது மனுஷனுடைய நம்பர். மனுஷன் எத்தனாவது நாள்ல உருவாக்குனார் ஆண்டவர், 6வது நாள்ல மண்ணுல உருவாக்குனார். பரிபூர்ணம் இல்ல மனுஷன். ஓய்வு நாள் இல்லாம, 7வது நாள் இல்லாம, ஆண்டவர் இல்லாம அவன் பரிபூர்ணம். அவன் நடக்கிறது செய்யறது எதுவுமே ஆண்டவர் இல்லாம உருப்பட போறது எல்லாம் மண்ணாதான் போக போகுது. பாபிலோன கட்டின ஆரம்பத்துல நான் கட்டி விடுகிறேன் அப்படின்னு பெருசா கட்ட போனேன், என்ன ஆச்சு, ஒன்னும் இல்லாம போச்சு. இப்ப இந்த மிருகம், இந்த ஜனங்கள்லாம் சேர்ந்துகிட்டு முத்திரை போட்டவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாபிலோனை கட்ட போறாங்க, நம்ம பார்க்க போறோம். அது மண்ணாதான் போக போகுது கடைசியில. இந்த 6 6 6ன்றது வர்றது என்னன்னா, தோல்வி, ஃபெயிலியர், ஃபெயிலியர், ஃபெயிலியர் தான் அர்த்தம். பரிபூர்ணம் இல்ல, பரிபூர்ணம் இல்ல, பரிபூர்ணம் இல்ல. ஏன் 3 வாட்டி 6 வரணும், அதனோட தீவிரத்தை உணர்த்துறதுக்கு. இது 3 அசுத்த திரியேகம் ஏற்படுத்தினது இல்லையா, இது வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, அந்த கள்ளதீர்க்கதரிசி, அவங்க 3 பேருக்கும் ஒரு நம்பர் 6 6 தான். என்னதான் ஆட்டம் போட்டாலும் அவங்க முடியறது எங்க முடிய போகுது, மண்ணில தான் முடிய போகுது, ஒன்னும் இல்லாம தான் முடிய போகுது. இந்த மாதிரி இந்த பிசாசு சிந்தனைகள், பெரிய பெரிய ஹைடெக் உலகக்கரையான சிந்தனைகளை சிந்திச்சுக்கிட்டு தேவ வசனத்தை இரவும் பகலும் தியானிக்காத மனிதர்கள் அவங்களுடைய முடிவெல்லாம் எங்க போக போகுது, மண்ணில தான் முடிய போகுது, ஃபெயிலியரை தான் முடிய போகுது, பரிபூர்ணம் இல்லாமல் முடிய போகுது. 6 6 6 அந்த மைண்டா நமக்கு இருக்கு. உலக மைண்டு, உலகத்தின் கரை, உலகமோ உலகத்தின் இச்சைகளோ ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே சதா காலங்களும் இருப்பான் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. சிந்திச்சு பாருங்க, ரொம்ப ஆழமான காரியங்களை படிச்சிருக்கிறோம். சரி, நம்ம ஜெபம் செய்வோம்.